أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل المؤمنات يغضلن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن إلا لإلا ما ظهر منها وليضربن بخمرهن على جيوبهن ولا يبدين زينتهن إلا لبعولتهن وآبائهن أو آباء بعولتهن وأبنائهن أو أبناء بعولتهن وإخوانهن أو بني إخوانهن أو بني أخواتهن أو نسائهن أو ما ملكت أيمانهن والتابعين غير أولي الإربة من الرجال أو الطفل الذي لم يظهروا على عورات النساء ولا يضربن بأرجلهن ليعلم ما يخفين من زينتهن وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நம்ம துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஓர் பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, புரிந்து கொள்ள, அதன்படி செயல்படுத்துவதற்காக நம்மை அல்லாஹ் இங்கே ஒன்று திரட்டி இருக்கிறார். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் அவனையே சார்ந்தது. இந்த வாய்ப்பை நமக்கு தந்ததற்காக வேண்டிய ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை அவனுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக, ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை இந்த இஸ்லாத்தின் மீது கியாமத்து நாள் வரை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தின் அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், மரணிக்கிற போது கலிமத்து தௌஹீதோடு கலிமாவை மொழிந்தவர்களாக, கடன் பாக்கி இல்லாதவர்களாக, எங்களுடைய இபாதத்துகளை முழுமை செய்துவிட்டு உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிற அந்த நல்லடியார்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை சுவனத்தினுடைய ஒரு வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. எந்த குரானை நாங்கள் பிரியப்பட்டு வாரம் வாரம் ஒன்று கூடுகிறோமோ அந்த குரானை எங்களுடைய கபரிலே ஒரு நல்ல தோழனாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்து நாளில் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற வாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் சேர்ந்திருக்கிற அந்த நல்ல மக்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், அனைத்து வாலிப பெண்களையும் சாலிஹாத்துகளாகவும், கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும், ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸையும் இதுபோன்ற உலகத்தில் எங்கெல்லாம் உன்னை பற்றியும் உன்னுடைய நபியை பற்றியும் பேசப்படுகிறதோ அந்த மஜ்லிஸுகளை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் நீ பொருந்தி அதை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் சொல்லப்படுகிற இமாம்களுடைய, சஹாபாக்களுடைய, தாபீன்களுடைய, தபா தாபீன்களுடைய கபர்களை சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளாக ஆக்கி அவர்களை நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு படிக்க வையுங்கள், புரிய வையுங்கள் என்று எந்த சூராவை குறித்து சொன்னார்களோ அதனுடைய விளக்கங்களை நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே மஹரம் என்று சொன்னால் யார் என்பதை குறித்தான சில தகவல்களோடு நம்முடைய செய்திகளை கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். அதனுடைய தொடராக மஹரம் என்று சொன்னால் யார், அவர்களுடைய அவர்களோடு ஒரு முஸ்லீம் தன்னுடைய குடும்ப உறவில் எப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் கடந்த வாரங்களிலே அல்லாஹு தஆலா இந்த சொன்ன செய்திகளை நாம் விளங்கி கொண்டோம். ஒரே ஒரு தகவலை மட்டும் அது சார்ந்து சொல்லிக்கொண்டு இன்ஷால்லா இன்றைக்குள்ள இந்த ஆயத்து சூரத்து நூறுடைய ஆயத்தை குறித்தான சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். கடந்த வாரத்திலே சொல்லப்பட்ட ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பால்குடி உறவிலே யாரெல்லாம் சகோதரர்களாக இருந்தார்கள் என்கிற அந்த செய்திக்கு சில ஆண்களுடைய பெயர்களை இங்கே நான் குறிப்பிட்டேன். அதிலே ஒரு சகோதரர் ஒரு சந்தேகம் கேள்வி எழுப்பியிருந்தார். அபு சுஃபியான் என்ற ஒரு பெயரை சொல்லியிருந்தீர்கள், அந்த அபு சுஃபியானுடைய மகளை பெருமானார் திருமணம் முடித்ததாக உறவுகள் வருகிறது, ஒரு பால்குடி சகோதரனுடைய மகளை திருமணம் முடிக்கிற உறவு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், அதற்கு முதலாவதாக ஹம்சா சச்சாவை சொல்லிவிட்டு முறைப்பெண்ணான அவருடைய மகளை திருமணம் முடிப்பதற்கு பெருமானார் விரும்பவில்லை என்ற ஒரு தகவலை சொன்னீர்கள் என்ற ஒரு செய்தியை கேட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை பெருமானாருடைய அந்த உடல் அமைப்பில் யாரெல்லாம் இருப்பார்கள் என்கிற செய்தியில் அபு சுஃபியானை குறித்து இதே மஜ்லிஸில் நான் சொல்லியிருந்தேன். அதில் சொல்லும்போது கூட சொன்னேன், அவருடைய மகள் பெருமானாருடைய மனைவி போட்டிருந்த பாய அபு சுஃபியான் வீட்டுக்கு வந்தப்போ எடுத்துக்கிட்டாங்க. பெருமானார் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு பாயிலே உட்காருகிற தகுதி தந்தையே உங்களுக்கு இல்லை, நீங்கள் ஒரு காஃபிர் என்று சொல்லி அந்த பாயிலே அமரவிடவில்லை என்ற செய்திகளை எல்லாம் ஒரு மஜ்லிஸில் இங்கே நாம் சொன்னோம். அதை குறித்து அவர் ஒரு அழகான கேள்வியை கேட்டார். இப்போ இந்த அபு சுஃபியானுடைய மகளை பெருமானார் திருமணம் முடிச்சிருக்காங்கன்னு, அபு சுஃபியான் பால்குடி சகோதரர் அப்படின்னு சொன்னீங்களே அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த இடத்துல ஒரு குறிப்பை சொல்லணும், அபு சுஃபியான் என்பது அந்த காலத்தில் வாழ்ந்த ரெண்டு பேர், ரெண்டு பேருக்கு அபு சுஃபியான்னு பேர். ஒருத்தருடைய நசப் என்னன்னா அபு சுஃபியான் பின் ஹாரித், இன்னொருத்தருடைய நசப் என்ன, இன்னொருத்தருடைய வம்சாவளி என்னன்னா அபு சுஃபியான் பின் ஹர்ப், சஹர் பின் ஹர்ப் என்று சொல்லுவார்கள். ரெண்டு பேரும் அபு சுஃபியான் தான், ரெண்டு பேரும் அந்த அரபிய சமூகத்தில் ஃபேமஸான ஆளுக தான். ஆனால் அந்த அபு சுஃபியான் பின் ஹர்ப் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் மிகப்பெரிய தலைவராக இருந்தார், குறைஷி தலைவர். அவர் தான் வந்து பத்ருடைய நேரத்தில் வேற இடத்திலிருந்து அந்த பொருட்களை வாங்கிக்கிட்டு இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி வந்த மனிதர் அந்த அபு சுஃபியான் தான். அவரை போய் கைப்பற்றுவதற்கு தான் பெருமானார் போனாங்க. அப்போ அவர் தப்பி தன்னுடைய சிந்தனையால், பெரிய தலைவர் இல்லையா, அவர் ஸ்கெட்ச் போட்டு அதை விட்டு தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சுட்டு மக்களை போய் சொன்னார், என்னை அடிக்க வந்துட்டாங்க போய் அடிங்கன்னு சொன்னார். இன்னும் எத்தனையோ படைக்களத்தில் தலைமைத்துவமாக இருந்து நடத்தி தந்தவர் அந்த அபு சுஃபியான் பின் ஹர்ப். அவருடைய மகளைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அவர் இஸ்லாத்துக்கு வந்தது ரொம்ப லேட்டு. ஆனால் அவருடைய மகள் உபைதுல்லாஹ் பின் ஜஹஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை திருமணம் முடித்திருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் இந்த அம்மாவும் ஏற்றுக்குச்சு. இது எப்போ நடந்துச்சுன்னா ஆரம்ப காலத்தில், இவங்கெல்லாம் வந்து முதல் ஹிஜ்ராவுக்கு கிளம்புவதற்கு முன்னாலே அந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. அதுக்கு அப்புறம் அந்த கணவர் என்ன செஞ்சார்னா இருத்திதாதாகி அவர் வந்து நசராணியாக மாறிவிட்டார். உபைதுல்லாஹி பின் ஹர்ப் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் நசராணியாக மாறிவிட்டார். அதுக்கப்புறம் இந்த அம்மாவையும் கூப்பிட்டார் அங்கிட்டு வாங்க. இந்த அம்மா சொல்லிச்சு நான் வரமாட்டேன் அப்படின்னு இருந்துச்சு. அதை திரும்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து கொண்டார்கள். அந்த 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 அம்மாவினுடைய பெயர் உம்மு ஹபீபா என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. இது திருமணத்தின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாமனார் வழியிலே வருகிற அந்த அபு சுஃபியானுக்கு அபு சுஃபியான் பின் ஹர்ப் என்று சொல்லப்படும். அது ஒருத்தர், அவர் தலைவர், குறைஷி தலைவர். இந்த நம்ம ரெண்டாவது போன வாரம் சொன்னோம் இல்லையா, அபு சுஃபியான் பின் ஹாரிஸ் என்று சொல்லுகிற ஒரு மனிதர். அவர் யாரு அப்படின்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சச்சா மகன். அவர் தான் பால்குடி உறவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சகோதரர். அவர் தான் ஃபத்ஹ மக்காவினுடைய நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இது வரலாறு. ஃபத்ஹ மக்காவினுடைய நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெருமானாருக்கு சகோதரராக, பால்குடி சகோதரராக இருந்தவர். அதனால இந்த குழப்பம், இந்த வித்தியாசம் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு ஆளுன்னு நினைச்சிட்டு அங்கே அது இடிக்கும். உம்மு ஹபீபாவுக்கு பெருமானார் கல்யாணம் முடிச்சிருந்தாங்களே அவங்க அத்தா. இப்போ அந்த அபு சுஃபியான் பின் ஹர்பினுடைய மகன் தான் முஆவியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. முஆவியா பின் அபு சுஃபி அபி சுஃபியான் அப்படிங்கிறது அந்த அந்த குறைஷி தலைவர்கள், அந்த பத்ரோட சம்பந்தப்பட்டவர், முஆவியாவினுடைய தகப்பனார், பெருமானாருடைய ஒரு வகையில் மாமனார். இப்போ இது எல்லாம் உள்ளவர் அந்த அபு சுஃபியான் பின் ஹர்ப். அதனால தான் அந்த பின்னாடி உள்ள அடைமொழியை சொல்லிக்குவாங்க. அபு சுஃபியான் பின் ஹாரிஸ் அப்படிங்கிறவர் பெருமானாருடைய சச்சா மகன், பெருமானாருடைய அதே கொஞ்ச காலம் வித்தியாசமானவர். அவரும் பெருமானாரோடு அந்த ஹலீமத்து சாதியாவின் இடத்துல பால் குடித்தவர். அதே மாதிரி பெருமானாருக்கு எதிராக கவிதைகளை எழுதியவர். பெருமானார் வந்து இவரையும் கொல்ல சொன்னாங்க. பெருமானாருக்கு எதிராக மிக கடுமையான கவிதைகளை ரெண்டு பேர் எழுதினாங்க. அதில் இவர் ஒருத்தர், இன்னொருத்தர் அப்துல்லாஹி பின் உமையா அபி உமையா என்ற ஒரு நபர். இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபத்ஹே மக்காவினுடைய நேரத்தில் வந்து பெருமானாரிடர ஊருக்கு முன்னாடியே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருடைய வரலாறும் மிக மிக ஒரு ஃபேமஸான ஒரு வரலாறு. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த அப்துல்லாஹ் பின் அபி உமையா என்று சொல்லுகிற அவரும் ஒரு சொந்தக்காரர், பெருமானாருடைய ஒரு சொந்தக்காரர். அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கல. என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், மற்றவங்க சொன்னதுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னார். அவர் சொன்னார் பெருமானார் இடத்துல, அல்லாஹ் அந்த குர்ஆனில் ஆயத்தாவை இறக்கி வச்சுருக்கான், நபியே முஹம்மதே நீங்கள் ஒரு பெரிய ஏணி தயாரித்து அந்த ஏணியை வச்சு இந்த வானத்தில் ஏறி அங்கிருந்து உங்கள் ரப்புடத்திலிருந்து ஒரு கிதாபை கொண்டு வந்து கீழே இறங்கி நீங்கள் வந்து நான் வந்து அல்லாஹ்வினுடைய தூதுவன் அப்படின்னு சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னாரு. இது எவ்வளோ பெரிய வார்த்தை! நீங்கள் இங்கேருந்து வானத்தில் ஏறுறீங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதை, அங்கே போய் கிதாப் எடுத்துட்டு கூட ஒரு மலக்கையும் சேர்த்து கூட்டிகிட்டு வரீங்க, கீழே இறங்கி வந்து நான் வேதம் கொண்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு நீங்கள் காட்டினீங்கன்னா, ஐ வோன்ட் அக்செப்ட் யுவர் மெசேஜ் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த ரெண்டு பேரும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஃபத்ஹ மக்காவினுடைய நேரத்தில் வந்து இஸ்லாம் கொண்டதாக வரலாறுகள் வருகிறது. அப்போ ஒரு சின்ன வித்தியாசம், இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா இந்த சப்ஜெக்ட் கிளியர் ஆகிடும். அவர் கேட்ட ஒரு என்ன, சில பேர் அப்படி கேட்டுட்டு நினச்சிக்கிட்டே இருக்கலாம், சில பேர் தெரியாமே இருக்கலாம். அது அபு சுஃபியான்ங்கிறது ஒருத்தர் நினச்சிருக்கலாம், இல்லை ரெண்டு பேர். அபு சுஃபியான் பின் ஹாரிஸ் அப்படிங்கிறவர் பெருமானாருடைய சச்சாவின் மகனார், பால்குடி சகோதரர். அபு சுஃபியான் பின் ஹர்ப் என்று சொல்லக்கூடியவர் குறைஷிகளுடைய தலைவர். அவருடைய மகளை பெருமானார் திருமணம் முடித்திருந்தார்கள். அந்த அம்மா, அந்த அம்மையாருடைய பெயர் உம்மு ஹபீபா அப்படிங்கிறது. இது ஒரு ஷார்ட்டான வரலாறு. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக இன்னொரு நேரத்தில் பேசினா, அவர் கேட்டதுனால அதை பிரித்து சொல்லணும் எனக்கு டக்குன்னு விளங்கல. ஒரு மாமனார் வந்து மகளை திருமணம் எப்படி முடித்திருக்க முடியும் அப்படிங்கக்கூடிய அந்த க்வெஸ்சன் ரைஸ் பண்ண, அந்த அளவுக்கு நல்லா என்ன செய்றாங்க, கவனமா நம்ம கேட்கிறவங்க நல்ல தெளிவா தான் கேட்கிறாங்க. அல்ல போதுமானவன். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு செய்தியை நம்ம அங்கே பார்த்தோம், யார் யாரெல்லாம் திருமணம் முடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அல்லாஹு தாலா மஹரம் என்கிற அந்த உரிமையை நமக்கு தந்திருந்தான். அந்த உரிமையில் ஒரு ஆணுடைய பார்வையில், ஒரு ஆணுடைய பார்வையில் யார் யாரெல்லாம், தாய், மகள், சகோதரி, அப்புறம் தந்தையின் சகோதரி, தாயின் சகோதரி, சகோதரனின் மகள், சகோதரியின் மகள் என்ற இந்த ஒரு பார்வை நமக்கு அந்த முன்னாடி உள்ள ஆயத்தில் வந்துச்சு. ஆனால் இந்த சூரத்து நூறில் அல்லாஹ் ஒரு பெண்ணுடைய பார்வையாக யாரெல்லாம் மகரம் என்ற ரீதியிலே சொல்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டால், இங்கே பெண்களை குறித்தான ஹிஜாபை பற்றி இங்கே பேசப்படுகிறது. ஒரு பெண் எவ்வளவு ஹிஜாப் அணியணும் அப்படிங்கிறத குறித்தெல்லாம் வரலாறுகளை அல்லாஹு தஆலா இதில் சொல்கிறான். ஹிஜாப்னா என்ன, மஹரம்னா என்ன, இந்த வித்தியாசங்கள். அப்போ ஒரு பெண்ணுடைய பார்வையிலிருந்து, அங்கே எல்லாம் ஆணுடைய பார்வையிலிருந்து, மகள், தாய், சகோதரி, சகோதரின் மகள் எல்லாம் ஆணின் பார்வையிலிருந்து, இது பெண்ணின் பார்வையில் இருந்து. ஒரு பெண் தன்னுடைய யாருக்கெல்லாம் அவர்கள் ஹிஜாப் அணிய வேண்டும் அல்லது ஹிஜாப் இல்லாமல் எந்த ஆணுக்கு முன்னாலெல்லாம் நிற்கலாம் அப்படிங்கிறத குறித்து அல்லாஹு தஆலா போன வாரம் சொல்லும்போது கூட, அப்புறம் சில சகோதரர்கள்ட்ட கேட்டேன் விளங்குச்சா அந்த செய்தி சொன்னது இல்லைன்னா இன்னொரு தடவை போட்டு கேளுங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், மேலே அம்மா கீழே மகள் அப்படின்னு சொன்னோன்னா இது என்ன என்னமோ சொல்கிறாருன்னு. ரொம்ப சிம்பிளானது, ஒரு ஏழே ஏழு இரத்த உறவுகளை எல்லாம் சொல்கிறார். அது மட்டும்தான், ஏழே ஏழு இரத்த உறவுகள். அது தாண்டி திருமண உறவுகளில் மாமனார், மருமகன், மாமியார், இந்த ஒழுங்குகளை மட்டும்தான் இஸ்லாம் சொல்லித்தருகிறது. இதில் இப்போ நம்ம படிக்க போகிற இந்த சூரத்து நூரில் அல்லாஹு தஆலா இன்னும் சில மனிதர்களை குறித்தான செய்திகளையும் இதிலே பதிவு செய்கிறார். மொத்தம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த சூரத்துல் அஹ்சாப் என்கிற சூராவுல ஏழு நபர்களை குறித்து அல்லாஹு தஆலா அவர்களை ஹுருமத், அவர்கள் எல்லாம் உங்களுடைய மகரம் என்று சொல்லியிருந்தான். ஆனா இந்த சூரத்து நூறுல இதுதான் ஒரு பெண்ணுக்கு சொல்லக்கூடிய செய்தி, யாரெல்லாம் மகரம் அல்லது யாருக்கெல்லாம் நீங்கள் புர்கா அணியாமல் உங்களுடைய அந்த ஆடைகளை முழுமைப்படுத்தியதோடு முன்னால் நிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு ஒரு தேவையான செய்தி. அது ஆணுக்கு தேவையான செய்தி, இது பெண்ணுக்கு தேவையான செய்தி. அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா எட்டு நபர்களை குறித்து அல்லாஹு தஆலா மஹரம் என்ற அடிப்படையிலே சொல்லுகிறான். அங்கே ஏழு, அது முன்னால் இறங்கி ஆயத், ஏழு நபர்களை குறித்து பேசியது. இங்கே அல்லாஹு தஆலா எட்டு நபர்களை குறித்து பேசுறான், எக்ஸ்ட்ரா ஒரு நாலு பேர் சேர்த்துக்கிறான். எட்டு நாளும், எட்டு நாள் எத்தனை, பன்னெண்டு பேர். பன்னெண்டு பேர் ஒரு பெண்ணுக்கு அவர்கள் தங்களுடைய புர்கா இல்லாமல் எந்த சத்திரை அவுரத் என்று சொல்லுகிற தங்களுடைய உடம்புகளை முழுமையாக மூடிக்கொண்டு அவர்களுக்கு முன்னால் எந்த பாகங்கள் உடலில் ஹிஜ்மத் செய்கிற போது போகும்போது வரும்போது திறக்குமோ அது திறந்த நிலையில் இருக்கலாம் என்பதற்கு இந்த பன்னெண்டு வகை மட்டும்தான் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அப்போ
ஏற்கனவே அங்க எட்டு தானே சொல்லியிருக்கான், இங்க உள்ள 12 அந்த செய்திகள் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பின்னாடி வரும்போது பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். இதுல அல்லாஹு தஆலா யாருக்கு முன்னால் எல்லாம் ஒரு பெண் நிற்கலாம் தன்னுடைய ஆடை அலங்காரங்கள் இல்லாமல் அப்படின்னு சொல்லி சொல்றான். ரெண்டாவது மஹரம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மஹரம் அப்படிங்கிறது பொதுப்படையான அர்த்தத்துல பயன்படுத்தப்படலை. மஹரம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணத்தை அல்லாம முஃப்தி ஷபி சாப் தன்னுடைய கிதாப்ல எழுதியிருந்தாங்க மாரிஃபுல் குரான்ல. ஏன் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹு தஆலா ஆண்களுக்கு முன்னால் ஒரு பருதா இல்லாமல் நிற்பதற்கு அனுமதி கொடுக்கறான் அப்படின்னு கேட்டா, ஒன்னாவது இரத்த சொந்தங்களுக்கு அந்த பெண் மீதான ஒரு தவறான சிந்தனை வராது. முதலாவது காரணம் அவங்க எழுதுறாங்க, அதை பாதுகாக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர அந்த பெண்ணை பங்குபடுத்தப்பட வேண்டும் என்று எந்த ஒரு ஆணும் விரும்ப மாட்டான். இயற்கையிலே அல்லாஹு தஆலா ஒரு இன்புட் அப்படி போட்டு வச்சிருக்கான், தன் தாயை குறித்து, தன்னுடைய மகளை குறித்து, தன் சகோதரனின் மகளை குறித்து, தன்னுடைய அதே மாதிரி மாமாவினுடைய அம்மாவினுடைய சகோதரனுடைய இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு அப்படி வரவே வராது. ஏன் அப்படின்னா இவங்க பூரா இரத்த சொந்தம், இயற்கையிலே இன்ஜெக்டட். ஒரு பாலியல் மோசமாக ஒரு விளங்குகிற ஒரு மனிதன் கூட தன்னுடைய தாயை நோக்கி அப்படி ஒரு சிந்தனையை செலுத்த மாட்டான். இயற்கை அப்படிதான் வந்து அந்த பயாலஜி அவனுடைய இயற்கை அமைப்பு இருக்கிறது. அதை அழகா எழுதுறாரு அந்த மௌலானா ஷபி சாப் தன்னுடைய தப்சீர்ல. ரெண்டாவது ஒரு காரணம், ஒரே வீட்டில் இவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்களுடைய டெய்லி காலையில டே டு டே லைஃப்ல அவங்கள அடிக்கடி சந்தித்து கொண்டே இருக்க வேண்டி இருக்கும். இந்த நேரத்தில் அவங்க புர்காவெல்லாம் தூக்கி மாட்டி கண்ணெல்லாம் கட்டி அப்படி வீட்டுக்குள்ள நடமாடுறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாதது. அதனால இந்த ரெண்டு நிலைமைகளை அனுசரித்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அனுமதியை தருகிறான். அப்ப இந்த இடத்துல மஹரம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கண்ணோட்டத்திலே இந்த ஆயத்தின் ரீதியாக எழுதப்பட்டிருக்கு. ஒரு பொது சிந்தனையோடு ஒரு பொது கண்ணோட்டத்தோடு எழுதப்படும். ஏன் அப்படின்னு சொன்னா எடுத்த உடனே அல்லாஹ் சொல்றான், வலா யுபுதீன ஸீனதஹுன்ன இல்லா மா ظஹர மின்ஹா வல்யத்ரிப்ன பிஹும்ரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன. மத்த எல்லாத்துக்கும் முன்னாடி அவர்கள் தங்களுடைய தலையிலிருந்து வருகிற அந்த ஸ்கார்ஃப போட்டு இந்த தங்கள் உள்ளே அணிந்திருக்கிற ஆடையினுடைய மேல் பகுதி, இந்த இதுதான் அந்த ஜுயூப் அப்படின்னு சொன்னா இந்த மேல் பகுதி நெஞ்சினுடைய மேல பகுதியில நல்லா இறுக்கி அது தெரியாத அளவுக்கு அவர்கள் கெட்டி கொள்ளட்டும். இஷ்டத்துக்கு பறக்க வேண்டாம், அவள் எதுரைப்புன அவர்கள் அடிச்சு நல்லா என்ன செஞ்சுக்கிட்டோம் இந்த இடத்துல கெட்டி கொள்ள வேண்டும் தங்களுடைய அங்க அவையாடங்கள் வெளியால் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொன்னான். அவர்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த கூடாது. இல்லாலி புஹூலத்தி ஹின்னூலத் என்ற வார்த்தைக்கு கணவன் என்று அர்த்தம், தங்களுடைய கணவனுக்கு முன்னால், தங்களுடைய கணவனுக்கு முன்னால் தங்களுடைய ஆடை அலங்காரங்களை அவங்க என்ன செஞ்சுக்கலாம் வெளிப்படுத்தி கொள்ளலாம். இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், மகரம்னு சொன்னீங்களே கணவனை வந்து கல்யாணம் முடிக்கலாம், மகரமான ஆளை கல்யாணம் முடிக்க முடியாது, அவருக்கு கல்யாணத்துக்குள்ள வரமாட்டார். ஆனா இங்க எல்லாம் என்ன சொல்றான்னா முதல்ல உன்னுடைய கணவன் அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல தான் ஒரு தகவல் ஒண்ணு கிதாபுகள்ல எழுதும் போது எழுதுறாங்க, இந்த இடத்துல பொதுப்படையான அந்த தன்மையை குறித்து அல்லாஹ் பேசல அப்படிங்கறதும் ஒண்ணு. மஹரம் அப்படிங்கிற பொது நீதியில பேசுறானே தவிர இந்த ஃபுக்காஹாக்கள் வைத்திருக்கக்கூடிய திருமணம் முடிக்க முடியாது அப்படிங்கக்கூடிய அர்த்தத்துல இங்க அல்லாஹ் பேசல. மஹரம் அப்படிங்கிறது இந்த வார்த்தையில இல்ல, ஏன்னா ஆடை அணிதல் சம்பந்தமாக மட்டும் அல்லாஹ் பேசுகிறான் ஒரு செய்தி. ரெண்டாவது சொல்றாங்க, குரான்ல ஹதீஸ்ல எங்க எடுத்துக்கிட்டாலும் கணவன் மனைவி அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஜவுஜ் என்கிற வார்த்தை. அரபியில பயன்படுத்தக்கூடிய கூட சில நேரத்தில் ஜவுஜா சொல்லுவாங்க, ஜவுஜா அப்படின்னு சொன்னா மனைவி ஜவுஜின் ஆண். ஆனா குரான்ல அல்லாஹு தஆலா பெண்ணுக்கும் சேர்த்தே ஜவுஜின் பயன்படுத்துறான். ஜவுஜ் அப்படின்னு சொன்னா பேர் அப்படின்னு அர்த்தம், ஒரே மாதிரி ஒத்த சிந்தனையுடைய ரெண்டு ஒன்றாக இருப்பது, இதுக்கு பேர் தான் ஜவுஜ். ஒரு பொருள் ரெண்டாக இருப்பது அல்லது ஒரு பொருள் அதை சார்ந்து இருப்பது அது போன்ற பொருட்கள், அதுக்கெல்லாம் ஜவுஜ் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன்ல பயன்படுத்தப்படும். இது சம்பந்தமா ஏற்கனவே ஒரு நீண்ட செய்தியே நான் இங்க பதிவு இத மஜ்லிஸ்ல சொல்லும் போது சொன்னேன். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உதுஹுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன். நாளை கியாமத்து நாள்ல எல்லா மனிதர்களும் நிற்கிற போது அந்த சொர்க்கவாசிகள் அழைச்சி சொல்லப்படுமா, உதுஹுலுல் ஜன்னா சொர்க்கத்துக்குள்ள போங்க, நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் உங்களுடைய மனைவியும் எழுதுறாங்க. ஆனா தப்சீர்ல மனைவி மட்டுமல்ல உங்களை சார்ந்தவர்கள். ஒரு மனுஷன் சுவனத்துக்குள்ள போகும்போது தன்னுடைய முழு குடும்பத்தையும் கூட்டிட்டு தான் போவானா. பெருமானார் அதை குறித்து சொல்லும் போது சொன்னாங்க, அதுதான் ஒரு மனிதனுக்கு பெரிய சந்தோஷம், இந்த செயல மனைவி இங்க மகன் இங்கே பக்கத்தில் மகள், குடும்பத்தார் எல்லாம் சேர்ந்து அப்படியே. ஆனால் அதுக்கு நேர் எதிராக நரகத்தை குறித்து பேசுகிற போது அல்லாஹ் சொல்லுவான், தனித்தனியாக இண்டிவிஜுவல், ஒரு மனிதன் லோன்லினஸ் அலோன், அவன் தனியாக தான் அங்கே போக முடியும். அந்த சித்திரவதை பேசுறது கூட யார்கிட்டையும் செய்திகள் இருக்காது. யார்கிட்டையாவது ஒரு மனசுக்கு பேசி அந்த அதாபிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளலாம், கிடையாது. வேதனையை விட இன்னும் கொடிய வேதனை விளங்குதா? அந்த அதைத்தான் அல்லாஹு தாலா அந்த இடத்துல நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் நுழையுங்கள் என்று சொல்றான். இந்த இடத்துல அல்லாஹு தாலா ஜவுஜ் அப்படின்னு சொல்லாம, உங்களுடைய கணவனுக்கு முன்னால் நீங்க வந்து உங்களுடைய ஆடை அலங்காரங்களை வந்து பருதா இல்லாம அலங்காரங்களோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஏன் வந்து புஹூலத் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் அப்படிங்கக்கூடிய ஒரு. இப்ப இந்த புஹூலத் அப்படிங்க ஏன் இது சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இது மேலோட்டமாக கிதாபுகள்ல அப்படி எழுதியிருக்காங்க, கணவன் அப்படின்ட்டு போட்டு தள்ளிட்டாங்க. சில பேர் தான் இதுக்கு உள்ள ஏன் இப்படி ஒரு வார்த்தை அப்படிங்கிறதுக்குள்ள நிக்கிறாங்க. இந்த புஹூலத் அப்படிங்கறதனுடைய அசல் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, பொறுப்புதாரின்னு அர்த்தம். புஹூலத் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு கணவன் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் சொல்றாங்க, இன்னொரு அர்த்தம் பொறுப்பாளர் அப்படின்னு எழுதப்படுது. குரானுடைய ஆயத்துகள் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆயத்து இந்த வார்த்தையை அல்லாஹ் எங்கெல்லாம் பயன்படுத்துறான் அப்படின்னு தேடினா, அது ஒரு ஒரு வித்தியாசமான தேடுதலாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, கணவன் மனைவியாக இல்லாத நிலையில், அல்லது ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்திலிருந்து இல்லற சுகம் பெற முடியாத நிலையில், இந்த வார்த்தையை அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான். அது சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஒரு கணவன் தலாக் கூட்டுட்டான், மனைவி வீட்டில் இருக்கா, இத்தால இருக்காங்க அந்த அம்மா. இந்த கணவன் அந்த வீட்டுக்கு போவார் வருவார், ஆனா அந்த அம்மாட்ட போய் அவரோடு இல்லற சுகமோ அல்லது குடும்பமோ நடத்த முடியாது. அந்த அம்மா இதால இருக்கும், மீட்டுக்கணும்னு நினைச்சா அப்புறம் மீட்டுக்கலாம். அந்த ரஜாயி என்கிற அந்த தலாக்கில் மீட்டுக்கலாம். இந்த நேரத்தில் அந்த கணவனை சொல்லுகிற வார்த்தை புஹூலா அப்படின்னு சொன்னால, அது அல்லாத ஒரு கணவன் வயது முதிர்ந்த நிலையில் தன்னுடைய மனைவியோடு சேர முடியாத அந்த நிலையில, ரொம்ப வயசு, இந்த அம்மாவுக்கும் வயசு அந்த அம்மாவுக்கும் வயசு, கணவன் மனைவியாக இருக்காங்க, ஆனா இல்லற சுகங்கள் இல்லைன்னா அந்த இடத்துல இந்த வார்த்தை எல்லாம் சொல்றான். மூணாவது, நோயாளியாக இருக்கக்கூடிய நிலையில், இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த வார்த்தை வருகிறது. அதிலிருந்து எழுதக்கூடிய எடுத்து எழுதக்கூடிய உலமாக்கள் எழுதுகிறார்கள், புஹூலத் அப்படின்னு சொன்னா அப்ப கணவன் அப்படிங்கிறது அந்த பந்தத்தில் இணைந்திருப்பவர்களை குறித்து கணவனை சேர்த்துக்கலாம். அது அல்லன்னா, கணவன் இல்லைன்னா யார் அந்த அம்மையாருக்கு பொறுப்பாக இருக்கிறார்களோ. சொல்லுது தொடங்கு. இப்போ ஒரு பெண்ணு தலாக் கூடப்பட்டா, தன்னுடைய சகோதரனுக்கு கீழே அல்லது தன்னுடைய தகப்பனாருக்கு கீழே அல்லது யார் இல்லைன்னா யார் யார் அந்த படிநிலையில் வருகிறார்களோ அவங்க வீட்டுக்கு போய் அந்த அம்மையார் காலத்தை தள்ளுறான்னா, இப்போ யார் அவருடைய பொறுப்பாளியோ அவருக்கு பேர் புஹூலத் என்று சொல்லப்படும். அவர் மகரமாக தான் இருப்பார், ஆனா இந்த இடத்தில் அவருக்கு சொல்லப்படுகிற பேர் புஹூலத். அந்த அர்த்தம் உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். அப்ப ஜவுஜ் அப்படிங்கறத ஏன் போடலங்கிறதுக்கு இன்னொன்னு, ஜவுஜ் அப்படின்னு போட்டிருந்தா ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவி எல்லா வகையிலும் அந்த கணவனோடு தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் எல்லாத்தையும் திறந்து காண்பிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அப்ப இதுல தனியா வந்து நீ புர்கா இல்லாம ஜீனத்தை காட்டலாங்க கூடிய சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருந்திருக்காது. அந்த அந்த ரகசியம் புரியுதா? தப்சீர்கள்லையும் சில தப்சீர்கள் எழுதியிருக்காங்க, சில தப்சீர்கள் அப்படி விட்டுருக்காங்க. தர்ஜுமாக்கள்லையும் பொதுப்படையாக கணவன் போட்டிருக்காங்க. திருமண பந்தத்தில் குடும்ப விவகாரத்தோடு இருந்தால் அவர் ஜவுஜ், திருமண பந்தத்தில் இல்லை பொறுப்புதாரியாக இருந்தால் அவருக்கு பேரும் இந்த இடத்துல புஹூலத் என்று சொல்லப்படும் என்கிற அந்த தகவலுடைய பதிவோடு முதலாவது செய்தி, கணவனுக்கு முன்னால் ஒரு பெண் தன்னுடைய ஆடை அலங்காரங்களில் முழுமையாக வெளிப்படுத்தலாம் என்பதை இஸ்லாம் அனுமதி தருகிறது. ஆனாலும் கூட சில ரிஸ்ட்ரிக்ஷன். அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், மா ரஐது மின்ஹு வலா ரஅ மின்னி, பெருமானார் வாழுகிற காலத்தில் என்னுடைய அங்க அவயங்களை, என்னுடைய அந்த மறைக்க வேண்டிய பகுதிகளை அவர்களும் பார்த்ததில்லை, நானும் அவர்களிடத்திலிருந்து பார்த்ததில்லை. இந்த ஹதீஸிலிருந்து எழுதுறாங்க, மக்ரூஹ், தேவையில்லாமல் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியாக இருந்தாலுமே அங்க மறைக்கப்பட வேண்டிய அந்த செய்திகளை பார்ப்பது என்பது மக்ரூஹ். அது சார்ந்த ஹதீஸுகள் நிறைய வருகிறது. நீங்கள் உங்களுடைய தேவைக்காக வேண்டி சென்றால் அந்த இடம் வரை நீங்கள் பரதாவோடு இருங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. கழுதைகளை போன்று இருக்க வேண்டாம் என்கிற செய்தியும் பெருமானார் சொல்லித் தருகிறார்கள். அப்ப அது மக்ரூஹ், வெறுக்கத்தக்க ஒன்று அப்படின்னு நம்முடைய ஹதீஸுகள்ல நமக்கு பதிவு செய்யறாங்க. இரண்டாவது, இது முதலாவது கணவர் அல்லது பொறுப்புதாரி அப்படின்னு வச்சுக்கலாம். முதலாவது பொறுப்புதாரிக்கு முன்னே தன்னுடைய அலங்காரங்களை புர்கா இல்லாம அலங்காரம், அலங்காரங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கக்கூடிய கேள்வியும் வருகிறது. இப்ப எந்த அளவுக்கு தங்களுடைய ஆடைகளுடைய நிலைகளிலே அவர்கள் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு கேட்டா ஹதீஸுகள்ல எழுதுறாங்க, இது அந்தந்த நாட்டினுடைய சூழ்நிலைகளை பொறுத்தது. எதையும் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண முடியாது, இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கல்ல. அந்தந்த நாட்டில் அந்தந்த ஊர்களுடைய அந்த ரவாஜில் இருக்கக்கூடிய ஆடைகளை அந்த பெண் முழுமையாக அணிந்து கொள்ளலாம். அதில் குறிப்பாக தலைமுடி வெளியே தெரிகிறது, அந்த சாப்பாடு வைக்கிற நேரத்தில், போகிற நேரத்தில், வர்ற நேரத்தில் தலைமுடி வெளியே தெரிகிறது, அல்லது இந்த கழுத்து பகுதி, கையினுடைய பகுதி, முதுகு பகுதியில் இது மாதிரி சில இடங்கள் வெளியே தெரிகிறது. அந்த அது வெளியே தெரியாத நிலையில் அவரால் நடக்க முடியாதே, அப்படிப்பட்ட செய்திகளை வெளியே தெரிவது கூடும். இதுதான் வந்து அந்த ஒரு மகரமான ஆளுக்கு ஹலால் ஆக்கப்பட்ட செய்தி. மற்ற எல்லாம் இல்லை, புர்கா மட்டும் போடக்கூடாது, மற்ற மூட வேண்டிய அந்த அங்கங்களை மூட வேண்டும். இது வெளியே தெரியக்கூடிய பகுதிகளை அவர்களுக்கு முன்னால் அதோடு அவர்கள் இருக்கலாம், அதை பார்ப்பதால் இவருக்கும் குற்றமில்லை, அது தெரிவதால் அந்தம்மையாருக்கும் குற்றமில்லை என்பதாக ஹதீஸுகளிலே வரைவே. இது ஊருக்கூறு. இப்போ நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா அதிகபட்சமாக சேலை அப்படின்னு சொன்னால் நைட்டி இந்த மாதிரி போடுறாங்க. அரபு நாடுகளை பொறுத்த அளவுக்கு குப்பா, இன்னைக்கு கழுத்துலேருந்து ஆரம்பித்து நைட்டி மாதிரி உள்ள அந்த ஆடையை, நல்ல லூஸ் ஆடைய, கீழே வரையில் கை ஃபுல் கை இருக்கும், அதைத்தான் அவங்க போட்டிருப்பாங்க. அரபு நாடுகளில் இன்னைக்கும் போடக்கூடியது அந்த நைட்டியிலே முழு கை வச்ச நைட்டி நல்ல லூஸா இருக்கும், கீழே வரையும் மூடியிருக்கும், கீழே வரையும் மூடியிருக்கும். அது அவர்களுடைய இயற்கையான ஒரு ஆடை. அதனால இதை வந்து கிதாபுகளில் எழுதும்போது சொல்றாங்க, தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். இதுல இல்லை, அந்தந்த ஊர்களில் எந்த ஆடைகளை அணியக்கூடியது வழக்கமாக இருக்கிறதோ அந்த குடும்பங்கள்ல ரொம்ப. அதே நேரத்தில் ஒரு பெண் தன்னுடைய தொப்புளில் இருந்து முட்டுக்கால் வரை எது அறமாக மறைக்கக்கூடிய பகுதிகள் இருக்கிறதோ அதை எல்லாருக்கும் முன்னாடியும் மறைச்சுதான் ஆகணும். இது வந்து ஷர்த்து. ரெண்டாவது, ஒரு மகரமாக இருந்தாலுமே அவருடைய பார்வை தவறாக தெரிகிறதுன்னா ஒரு பெண் தன்னை மறைத்துக் கொள்வது கட்டாய கடமை. ஏன் அப்படின்னு சொன்னா ஹதீசுகள்ல வருகிறது, யார் ஒருவன் மகரமான ஒரு பெண்ணின் மீது தவறான அல்லது ஒரு ஜினாவினுடைய ஒரு விபச்சார சிந்தனையை செலுத்துகிறானோ அவனை உடனே கொன்றணும்னு ஹதீஸ்ல வருது. அது அது அடிச்சு ஹத்தடிச்சு அந்த செய்தியெல்லாம் இல்லை, ஆழக்காலி கத்தல் அவனுக்குரிய ஒரே செய்தி அது மட்டும்தான். ஏன்னு கேட்டா தன்னுடைய இயற்கையை மிஞ்சுகிறான். அவனுக்கு இறைவனா ஒண்ணு போட்டிருக்கான்ல, தன் தாய் சார்ந்து, தன் சகோதரி சார்ந்து இப்படி எல்லாம் ஒருத்தனுக்கு ஒரு காம இச்சை வருது அப்படின்னு சொன்னா, அதுதான் ஹதீஸ்ல வரக்கூடிய தீர்வு. அதுக்கு தர் இஸ் நோ செகண்டரி, அடுத்த தீர்வு அல்ல. அப்ப இதுல முதலாவது அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய கணவன்மார்கள் உங்களுடைய தந்தையர்கள், முதலாவது கணவர், இரண்டாவது உங்களுடைய தந்தை. நான் ஏற்கனவே அன்னைக்கு மகரம் பத்தி சொல்லும்போது சொன்னேன், இந்த உறவுகள்ல மேல 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 எது இருக்கோ அதெல்லாம் போகும். தந்தை அப்படின்னு சொன்னா தாதா, அவருடைய தாதா யாரெல்லாம் இருக்காங்களோ இவங்களுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு பெண் தன்னுடைய அந்த புர்கா இல்லாத நிலையில் சத்திரை அவுரத்தோடு தன்னுடைய அவுரத்துகளை மறைத்த நிலையில் நிற்பது கூடும். மூணாவது, ஆபா இப்ஊலத்திஹின், உங்களுடைய கணவனின் தகப்பனார்கள், உங்களுடைய கணவனுடைய தகப்பனார்கள், அவர்களுக்கு முன்னால் நீங்கள் புர்கா இல்லாமல் இருப்பது கூடும். மாமனார், மாமனாருக்கு அந்த மருமகள் இருக்கிறாளே ஹுர்மத், மகன் கல்யாணம் முடிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா ஆண்டாண்டு காலம், இனி எத்தனை காலமோ அந்த குழந்தையை அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு அந்த ஆணுக்கு உரிமை கிடையாது. அதனால மாமனார், அவருடைய அந்த வழியில் உள்ளக்கூடியவர்கள், அவருடைய அத்தா, அவருடைய அத்தா, இவங்க எல்லாமே அவர்களுக்கு முன்னால் அவர்கள் அந்த ஹிஜாப் இல்லாமல் நிற்பது கூடும். மூணாவது உறவு, ஒன்னாவது கணவன், ரெண்டாவது தகப்பனார், மூணாவது தகப்பனாருடைய கணவனுடைய தகப்பனார், நாலாவது தங்களுடைய மக்கள், தங்களுடைய மகன்மார்கள், தங்களுடைய சொந்த குழந்தைகள், அவர்களுக்கு முன்னால் அவர்கள் தங்களுடைய புர்கா இல்லாமல் இருப்பது கூடும். ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த குழந்தைகள் தங்களுடைய தாய் தந்தையரை பற்றி வெளியே அசிங்கமாக அல்லது ஒரு மாதிரியான புரபகேஷன் ஒரு குழந்தை செய்ய மாட்டான். தன்னுடைய தாய் தந்தையருடைய மானத்தை காப்பாற்றுவதற்கு தான், அல்லது அசிங்கமாக பேசினாலும் கூட எதிர்க்கக்கூடிய ஒரு உணர்வோடு தான் ஒரு குழந்தை இருக்கும், குடும்ப மானத்தை அசிங்கப்படுத்தாது. அதனால குழந்தை, தன்னுடைய கணவன்மார்களுடைய குழந்தைகள், தன்னுடைய கணவனின் மூலமாக வேறொரு மனைவிக்கு பிறந்த அந்த குழந்தைகள், அவர்களுக்கு முன்னாலும் ஹிஜாப் இல்லாமல் இருப்பது கூடும். அவ் இஹ்வானிஹின், தங்களுடைய சகோதரர்கள், சொந்த சகோதரர், குடும்பத்தினுடைய நம்முடைய பிளட் ரிலேஷன்ல உள்ள அந்த சகோதரர், அவருக்கு முன்னால் புர்கா இல்லாமல் இருப்பது. இதுல நான் சொல்லும் போது ஏற்கனவே அன்னைக்கு சொன்னேன், சகோதரர் அப்படின்னு சொன்னா நம்முடைய நமக்கும் நம்முடைய அத்தா அம்மாவுக்கு பிறந்த சகோதரர், நம்முடைய தகப்பனாருக்கு இன்னொரு மனைவியின் மூலமாக பிறந்த சகோதரர், தன்னுடைய தாய்க்கு இன்னொரு கணவனின் மூலமாக, அத்தா அம்மாக்கு எந்த வகையிலெல்லாம் பிறந்தார்களோ அத்தனை பேரும் கூடும். ரெண்டாவது பால்குடி உறவின் மூலமாக ஆன சகோதரர், அவரும் இதுக்குள்ள வந்துடுவார். சுவாணி என்ன, இவ்வளவு பெரிய லிஸ்ட், எல்லாருமே மொத்தமாக இதற்குள்ளே அடக்கம். இஹ்வானிஹின் சகோதரர், அதே போன்று சகோதரருடைய குழந்தைகள், சகோதரர் நம்முடைய சகோதரருடைய குழந்தைகளுக்கு முன்னாலும் புர்கான். அவு பனி அஹவாத்திஹின், சகோதரினுடைய குழந்தைகள், இவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் நிற்பது கூடு. முதலாவது கணவன், தந்தை, கணவனுடைய தந்தை, குழந்தைகள், தன்னுடைய சொந்த குழந்தைகள், தன்னுடைய கணவனுடைய குழந்தைகள், சகோதரனுடைய குழந்தை, சகோதரியினுடைய குழந்தைகள், இவங்களுக்கு சகோதரன்மார்கள். இவங்க இந்த எட்டு வகையை இஸ்லாம் சொல்லுது. இந்த எட்டு பேருக்கு முன்னால நிற்பது புர்கா இல்லாமல் கூடும். இதோட இந்த செய்தி முடிஞ்சு இன்னும் சில செய்திகளை எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான். இப்ப நான் மகரம் மகரம்னு சொன்னேன்ல, அல்லாஹ் மகரத்தை பத்தி பேசல, பொதுப்படையாக ஒரு பெண் எப்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இதுல உள்ள செய்திகள். இந்த எட்டு வகையில உள்ளவங்களும் மகரங்களாக கணக்கு பண்ணப்படுவாங்க. ஏழு வகையில மகரம், ஒன்னு கணவன், கணவன் அதுக்குள்ள சேரமாட்டாரு. இந்த எட்டுக்கு முன்னாடியும் புர்கா இல்லாமல் சத்திர அவுரத்தோடு ஒரு மணி ஒரு பெண் வீட்டுக்குள்ளே இருக்கலாம், அவரோடு பயணம் மேற்கொள்ளலாம், அவரோடு இரவு கழிக்கலாம், அவரோடு தங்கலாம், பேசலாம், அவருக்கு எல்லா வகையான ஹிதுமாத்துகளையும் செய்யலாம் என்பதை இஸ்லாம் அனுமதித்தரு. புதுசா ஒரு நாலு வகையை அல்லாஹ் சேர்க்கிறான் இதுல, அந்த மகரம் இல்லாத ஒரு புது நாலு வகையை அல்லாஹ் கொண்டு வந்து இதுல சேர்க்கிறான். சேர்த்து இவர்களுக்கு முன்னாலும் நீங்கள் அப்படி இருக்கலாம். அதுல ஒன்னாவது யார் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய பெண்கள், பெண்களுக்கு முன்னால் நீங்கள் ஒரு மகரமான ஆணோடு எப்படி ஆடை அணிந்திருக்கிறீர்களோ அப்படி இருப்பது கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்துல சொல்றான். ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இது இறைவன் தருகிற அனுமதி ஒண்ணு. ரெண்டாவது வேறொரு கோணத்துல பார்த்தா கிதாபுகள்ல எழுதும் போது எழுதுறாங்க உங்களுடைய பெண்கள். அப்ப உங்களுடைய பெண்கள் அப்படின்னு சொன்னா உங்கள் சார்ந்த இஸ்லாமிய பெண்களோடு நீங்கள் அப்படி இருப்பது கூடும், இஸ்லாம் அல்லாத பெண்களோடு நீங்கள் அப்படி இருப்பது ஆகாது. அவர்களுக்கு முன்னாலும் நீங்கள் புர்காக்கள் அணிய வேண்டும் அல்லது உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிதாபுகள்ல எழுதுறாங்க. ஏன், அவங்களும் பொம்பளை தானே, ஒரு அந்நிய பெண்ணாக இருந்தாலும் ஒரு மாற்று மத சகோதரியாக இருந்தாலும் பெண் தானே அப்படின்னா, அதுல ஒரு கிதாபுல ஒரு தப்சீர்ல எழுதும் போது எழுதுறாங்க, அந்த பெண் தன்னுடைய கணவரிடத்தில் உங்களை பற்றி உண்டான அழகை வர்ணிக்க கூடும். ஏற்கனவே ஹதீஸ்ல வந்திருக்கு, ஒரு பெண் தன்னுடைய கணவரிடத்திலே ஒரு அந்நிய பெண்ணை பற்றி வர்ணிக்க கூடாது. இது ஒரு ஆணுக்குள்ள மைனஸ், ஒரு பெண்ணுக்குள்ள மைனஸ், அந்த பெண்ணுக்கு விளங்காது. நம்ம என்னத்தை சொல்லுறோம் அப்படிங்கறது அந்த பெண்ணுக்கு தெரியாது. அவ அப்படி ஒரு ஜாக்கெட் போட்டிருந்தா, இப்படி ஒரு சேலை கட்டியிருந்தா, அவ போட்டு இந்த நெக்லஸ் அப்படி இருந்துச்சு, அது அப்படி, இந்த அம்மா இப்படி ஒன்னு ஒன்னா சொல்லும். ஆனால் இது அவனுடைய உள்ளத்தில், அவனுடைய பயாலஜி என்ன, அவனுடைய சிந்தனை இது என்ன அப்படின்னு கேட்டா, காம இச்சைகளை இது தூண்டும். அந்த பெண்ணை பற்றி இவரே ஒரு கற்பனை சித்திரம் வரைஞ்சிருவாரு. அதனால பெருமானார் சொன்னாங்க, ஒரு இஸ்லாமிய ஆணை பற்றி, ஒரு பெண்ணை பற்றி உங்களுடைய கணவனிடத்திலே அவன் பார்ப்பதை போன்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்க நினைப்பீங்க வேறொரு எண்ணத்துல, ஆனா அது அந்த ஆணுக்கு அப்படி இருக்குமா என்பது தெரியாது. அது அவனுடைய இச்சையை தூண்டுவதாக ஒரு செயலாக அமைந்து அந்த பெண்ணின் மீது அவன் மையல் கொள்ளுவதற்கு காரணமாக இருக்கும். புதுசா ஒண்ணுனா ஒரு ஆணுக்கு இயற்கையிலே பிடிக்கும், அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த அந்த சிந்தனை தானே, அது வர்த்தனை செய்யும், அந்த 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 இன்டியூஷன், அது அந்த தூண்டுதல் இருக்கத்தனை செய்யும். அதனால அந்த வர்ணனைகள் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு ஹதீஸ் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான ஹதீஸ், அந்த ஹதீஸை பற்றி பல்வேறு தரப்பிலே பல்வேறு வகையான செய்திகள் பதிவு செய்யப்படுகிறது. சில பேர் இது ஹதீஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க, இந்த ஹதீஸ்லாம் இப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அது இது எப்படி இருக்கு, அது மனது அதாவது நம்முடைய சிந்தனைக்கு ஒத்துக்கல. ஆனா இது வந்து சஹியான ஹதீஸ், நிறைய ஹதீஸ் கிதாபுகள்ல வருது. இது அஹதுக்கும் அஜபத்து அஜபத்துஹுல் இம்ரா ஃபவகஅத் ஃபீ கல்பிஹி ஃபல்யஅமத் இலா இம்ராஅதி. ஒரு சம்பவம் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களோடு உட்கார்ந்திருக்காங்க. திடீர்னு என்ன நினைச்சாங்களோ தெரியாது, எந்திரிச்சு வீட்டுக்கு போனாங்க. போய் ஹதீஸில் வருது, ஜைனப் ரலியல்லாஹு தஆலாஹா, உம்மு ஸலமா, ரெண்டு பேர் வருது அந்த ஹதீஸுகளில். வீட்டுக்கு போனாங்க, அந்த வீட்டில் தன்னுடைய மனைவியை சுற்றி சில பேர் உட்கார்ந்துருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்கெல்லாம் வெளியே போக சொல்லுங்கன்னு சொன்னாங்க. போக சொல்லிட்டு தங்களுடைய மனைவியோடு இல்லற சுகத்தில் பெருமானார் ஈடுபட்டார்கள். திரும்ப எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்தாங்க. அந்த உட்கார்ந்த சகாபாக்கள் அங்கேயே உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ கேட்டாங்க, யாரை சொல்ல எங்கே போனீங்க, திடீர்னு போயிட்டு வரீங்களே அப்படின்னு கேட்டாங்க. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இல்ல, இந்த நம்ம இங்க இருக்கும்போது ஒரு பெண் இந்த இடத்திலே கடந்தால் என்னுடைய இதயத்தில் என்னுடைய உள்ளத்தில் அது சார்ந்த திடீர்னு சிந்தனை வந்துருச்சு. உடனே நான் என்னுடைய மனைவி இடத்திலே சென்று விட்டு வந்தேன், குளித்து விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிலே யாருக்காவது இப்படி ஒரு செயல் நிகழ்ந்தால் நீங்கள் இப்படியே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸை சில பேர் சொல்றாங்க, அது எப்படி ஒரு நபிக்கு அப்படி ஒரு சிந்தனை வந்திருக்க முடியும், அதனால இந்த ஹதீஸை ஏற்றுக்க முடியாது. நான் சொல்றது புரியுதா? ஒரு நபிக்கு இப்படி பார்த்த உடனே ஒரு இன்டிவிஷன், ஒரு தூண்டுதல் எப்படி வந்திருக்க முடியும்? எல்லாவற்றையும் கடந்த ஒரு காம் இன்சானே காமில், இன்சானே காமில், முழுமையான ஒரு மனிதர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லுவாங்க? அதுக்கு விளக்கம் எழுதக்கூடிய உலமாக்கள் எழுதுகிறார்கள், பெருமக்கள் எழுதுகிறார்கள், அப்படிலாம் இல்லை. இந்த ஹதீஸ் இருக்கு, இந்த ஹதீஸ் இருக்கு. அல்லாஹு தஆலா இந்த சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை ஏற்படுத்தி தந்தான் இதன் மூலமாக. என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானாருடைய கோபகாலங்கள் உண்டு, பெருமானாருடைய மகிழ்ச்சி காலங்கள் உண்டு. ஹதீஸ்ல எழுதப்படுது, பெருமானார் எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சாங்கன்னா கடவாப்பில் தெரியற அளவுக்கு சிரிச்சாங்கன்னு ஹதீஸ்ல வருது. கோபப்பட்டாங்கன்னா தன்னுடைய அந்த கண்களும் கண்ணமும் அப்படியே செவந்து செக்க செவேர்னு ஆயிரும்னு சொல்லிட்டு ஹதீஸ்கள்ல வருது. அப்ப ஒரு மனிதருடைய தன்மைகளை முழுமையாக உள்ளெடுத்து பெருமானார் எல்லா வகையிலையும் நடந்து காட்டினாங்க. அதுல இது பெருமானாரின் குறை அல்ல, பெருமானாரின் நிறை அப்படின்னு எழுதுறாங்க. என்ன? முதல் பார்வை. ஒரு பெண்ணை முதல் பார்வை இஸ்லாம் அனுபவிச்சிருக்கு. ஒரு பெண் போறா, ஒரு ஃபர்ஸ்ட் சைட் விழுந்துருச்சு, அதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு உள்ளத்தில் இப்படி ஒரு செய்தி ஏற்பட்டு விட்டால் ஒரு சைத்தானுடைய அந்த சிந்தனை உள்ள போயிருச்சு, அல்லது அந்த காரியம் உள்ளே மாற்றம் ஏற்படுத்தும் என்று சொன்னால் அதுக்கு என்ன பரிகாரம் என்பதை பெருமான நடந்து காமிச்சாங்க. இதை யார் இப்படி வெளியே சொல்ல முடியும்? இது குறையல்ல, நான் சொல்றது விளங்குதா? இதுக்கு ஒரே சொல்யூஷன் அது மட்டும்தான். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவர் இரண்டாவது பார்வை பார்ப்பார், மூன்றாவது பார்வை பார்ப்பார், அல்லது அந்த உடலில் இருந்து ஏற்பட்ட அந்த தேவையினுடைய அந்த சிந்தனை அவரை தூண்டிக்கொண்டே இருக்கும். இண்டிவிஜுவல் விடாமல் அவருக்கு அந்த சிந்தனையை அந்த மனம் கொடுத்து கொண்டே இருக்கும். அது நிறைவு பெறுகிறவரை ஏதாவது, அது ஹலாலோ ஹராமோ. அப்ப பெருமானார் அழகா நடந்து காமிச்சாங்க, இது இந்த உலகத்தில் மனிதர்களாக இருந்து இந்த எண்ணங்களை கடந்து வர முடியாது. ஒருத்தன் ஒரு 18 வயசு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த அந்த குறிப்பிட்ட அந்த ஸ்டேஜ்ல அவனுக்கு அந்த எண்ணங்கள் வரத்தான் செய்யும். இல்ல அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, அல்லா அல்லான் நீ சொல்லணும்டா சொல்ல முடியாது. பெருமானார் சொன்னாங்க இதுதான் அவனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது, அவனுக்கு அதனுடைய இயற்கை நிலையை அவனுக்கு சொல்லிக் கொடுங்கள். அந்த அடலேசன்ட் பீரியட் அப்படின்னு சொல்றான் இல்லையா, அவனுக்கு இங்கேயே அங்கேயா தெரியாது. அந்த அடலேசன்ட் ஏரியால அந்த பீரியட்ல அவனுக்கு சிந்தனையும் வரும். அதை எப்படி செலவழிப்பது அல்லது அதை எப்படி பாதுகாப்பது என்பது ஒரு பெற்றோர், ஒரு ஆசிரியர், ஒரு சமூகத்தினுடைய கடமை அவனுக்கு கற்றுத்தருவது. அற்புதமான ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பார்வை விழலாம். ஒரே ஒரு தடவை நடந்திருக்கு. பெருமானார் இதை நமக்கு பாடமாக சொல்லி தந்தார்கள். இப்படி நடந்துச்சு, இது 2-3 வகையில் இந்த ஹதீஸ்ல வருது. இப்படி நடந்து விட்டால் உடனே சொல்றாங்க பக்கதாளி, இப்படி ஒரு நடந்து விட்டால் உங்களுடைய நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள். அந்த பெண்ணிடத்தில் எது இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய மனைவி இடத்திலும் உண்டு. தெர் இஸ் ஒன்லி ஒன் சோர்ஸ், அல்லது தெர் இஸ் ஒன்லி ஒன் ரிசல்ட், இது மட்டும்தான் உங்களால நிகழ்த்த முடியும். இல்லாவிட்டால் அந்த குரங்கு உள்ள போய் உட்கார்ந்து பார்க்கிற வேலை இருக்க, நீ எவ்வளவு பெரிய அவுளியாவா இருந்தாலும் உனக்கு அவுத்துரும் சொல்லிட்டு சொல்றாங்க. கதாலிக்க If you see any haram woman, any secondary woman, சொல்லிட்டு fa'alu, you do the same what I did. You do the same what I did. இது மட்டும்தான். فَإِنَّهُ مِنْ أَمَاثِيلِ أَعْمَالِكُمْ إِتْيَانُ الْحَلَالِ, உங்களுடைய காரியங்களில் ஹலாலை ஏற்படுத்துவதில் இது தவிர இன்னொரு பாதை உங்களுக்கு இல்லை. அதனால இந்த ஹதீஸ் நபிக்கு இப்படி அப்படி பார்வையல்ல, இது நமக்கு பாடம் நடத்துறதுக்காக வேண்டி ஏற்பட்ட பார்வை. உலகத்தில் இப்படி நடந்தால் இதுதான் பெருமானார் பார்த்த பார்வை, முதல் பார்வை, ஒரு பார்வை. அதில் சிந்தனையை தூண்டப்பட்டது என்பதையும் பெருமானார் தன்னுடைய சஹாபாக்களிடத்திலே பதிவு செய்து அது கிதாபுகளிலே, இன்னைக்கு 1400 வருஷத்துக்கும் அந்த கிதாபுகளிலே அந்த செய்திகள் இருக்கிறது, அதை நாம் படிக்கிறோம். இது குறையாக பார்ப்பதற்கல்ல, பெருமானாருடைய நிறைவுத்தன்மையில் இதுவும் ஒன்று. நமக்கு இப்படிப்பட்ட பாடத்தை பெருமானாரின் வழியாக அல்லாஹு சொல்லித்தந்தானே அப்படிங்கிறதுக்கு இந்த சமூகம் அதற்கு அழுது நன்றி செலுத்த கடமை. இல்லைன்னா தெரியாது இல்ல என்ன செய்யணும்னு. அந்த அழகை பிடிச்சு தொங்குறதல்ல, உன் மனைவியின் இடத்துல இருப்பதுதான் அதுவும். அதற்கான ஒரே தீர்வு இது மட்டும்தான். அதோட அந்த எண்ணம் போயிடும், அதோட அந்த எண்ணம் என்ன செஞ்சிடும், போயிடும். அந்த சில வினாடிகள் தான், இல்லை அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா ஏன் அப்படின்னு கேட்டா, பொதுவாகவே மனோரீதியான அந்த செய்திகள் பயிற்றுவிக்கப்படுவது கிடையாது. எவ்வளவு பெரிய தாக்கத்தை அந்த மனம் திரும்ப திரும்ப அவனுடைய மூளையில ஏற்படுத்தி அவனுடைய ரத்தத்தில் ஓட வைக்கும், அது சைத்தானுடைய எவ்வளவு பெரிய ஆபத்திலே கொண்டு போய் விடும் என்பது தெரியாது. அப்ப இந்த இடத்துல இது ஒரு முக்கியமான உங்களுடைய பெண்கள் அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க. அப்ப இஸ்லாமிய பெண்களிடத்துல அந்த புர்கா இல்லாத நிலையில் சத்திர அவுரத்துகளோடு இருக்காங்க. ஏடா இதுல எழுதும்போது எழுதுறாங்க, ஒரு பெண் இன்னொரு பெண்ணிடத்தில் இருந்தாலும் கூட எந்த பகுதிகள் மறைக்கப்பட வேண்டுமோ அது மறைக்கப்பட்டே ஆக வேண்டும். அவர் பெண் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சும்மா ஏனாதானோ என்ற நிலையில் முட்டிக்கு மேலே அல்லது தன்னுடைய திறக்கக்கூடாத பகுதிகளை ஒரு பெண்ணுக்கு முன்னாலும் கூட திறப்பது கூடவே கூடாது, அது ஹராம். சில பேர் எழுதுறாங்க நிசாயிஹின்ன அப்படிங்கிறது பொதுப்படையான ஒரு கருத்து, முஸ்லிம் பெண்கள் மட்டுமல்ல எல்லாரையும் சேர்த்துதான் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கான். ஏன்னா எல்லாரும் பெண்ணு தான், அப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்காது. அதனால எல்லாருக்கும் முன்னாடியும் நிற்கிறது வந்து கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருடைய கருத்து. அல்லாமா ஆலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒரு மிகப்பெரிய பக்தாதினுடைய முஃப்தி, அவங்க ரூஹுல் மஹானி அப்படிங்கக்கூடிய கிதாப்ல எழுதும் போது எழுதுறாங்க இந்த ஆயத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா பெண்களும் என்ற அர்த்தம். ஹாதல் கவுலு அவுஃபக் பின் நாஸ் யௌம் இன்னஹு லா யகாது யும்கினு இஹ்திஜாபுல் முஸ்லிமாத் அனி திம்மியாத். ஏன் அப்படின்னு கேட்டா, மாற்று மத சகோதரர்களோடு சேர்ந்து சேர்ந்து பயணிக்க வேண்டிய நிலையில் ஒரு பெண் அப்படி தன்னை ஒவ்வொரு நேரமும் பெண்ணுக்கு முன்னால் ஹிஜாப் என்பது அணிய முடியாது. இது அல்லாம ஆலூசி ரஹமத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுல எழுதி ரூஹுல் மானில எழுதி இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அடுத்தல்ல சொல்றான், இது இந்த அனுமதிக்கப்பட்ட நான்கு பேர்களில் ஒன்றாவது பெண்கள். அவுமா மலக்கத் ஐமானுஹுன், அடுத்து உங்களுடைய அடிமைகள், உங்களுடைய அடிமைகள், உங்களுடைய அடிமைகளுக்கு முன்னால் நீங்கள் ஹிஜாப் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. இதில் அடிமைகள்னா யாரு அப்படிங்கிறதுல பெண்கள் மட்டும்தான் வருவாங்க. உங்களுடைய அடிமைகள்ல பெண்கள் மட்டும்தான் வருவாங்க, உங்களுடைய அடிமைகளில் ஆண்களிலே இதை சேர்த்து கொள்ள முடியாது. என்ன தெளிவாக வருகிறது, ஆண் அடிமைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு முன்னாலும் ஹிஜாபோடு இருந்து அவர்களுடைய வேலைகளை ஏவலாமே தவிர, அவர் பெண்கள் இருக்கிற பகுதிக்கோ அல்லது தன்னுடைய எஜமானியையோ அவருடைய முடியையோ பார்ப்பதற்கு கூட இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. ஆண் அடிமைகள் கிடையாது, பெண் அடிமைகள். இப்ப இதனாலதான் இதுல அந்த முதலாயத்துல சொன்ன அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், ஏன் அல்லாஹ் பெண் அடிமைகள்னு திரும்ப சொன்னா, அவங்களும் பொம்பளை தானே, அந்த மொதல் பொம்பளையோட இந்த பொம்பளையும் சேர்ந்துருவாள்ல, ஒருத்தி ஏன் தனியா பிரிக்கணும், பொம்பளைகள் உங்களுடைய அடிமை பொம்பளைங்க அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, அதில் வந்து சொன்னது முஸ்லிம் பெண்களை, அடிமைகளிலே இருக்கிற காபிர் பெண்களுக்கும் முன்னாலும் கூட உங்க வீட்டில் அடிமைகளாக வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு முன்னாடியும் கூட நீங்கள் அப்படி இருப்பது கூடும். இதுல இந்த இடத்துல ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, சில பேர் இப்படி விளங்கி வச்சிருக்காங்க, இன்னைக்கும் அடிமைகளுடைய சாம்ராஜ்யம்ங்கிறது நம்ம வீடுகளில் வேலைக்கு வர்றாங்க இல்லையா, பாத்திரம் தேய்க்கிற வேலை அப்படி வரான், அவங்களும் நம்முடைய அடிமைகள் மாறிடும். அப்படிலாம் கிடையாது, அந்த சாம்ராஜ்யம் முடிஞ்சிடுச்சு, அவங்கள உரிமை விடலாம். அடிமை அப்படிங்கறது அந்த தத்ரூபமே வேற, அவங்க உங்க வீட்டிலே இருப்பாங்க, உங்களை சார்ந்து இருப்பாங்க, நீங்க என்ன வேண்டாலும் அவங்களை வேலை வாங்கலாம், அந்த சம்பாத்தியத்தின் மூலமாக நீங்கள் சாப்பிடலாம், அவங்க உங்களை சார்ந்தே இருக்கக்கூடிய ஒரு சமூகம், அவங்கள உரிமையிடலாம், அவங்களுக்கு எழுதி கொடுக்கலாம், ஒரு வருஷம் வேலை செஞ்சானா உன்னை உரிமை விட்டுருவேன் அப்படின்லாம் எழுதி கொடுக்கலாம், இதுதான் அடிமை. இன்னைக்கு இந்த வேலைக்கு வந்துட்டு நமக்கு பாத்திரம் தேய்க்கிற துணி துவச்சு போற ஆளுக இருக்கா இல்ல, நிறைய பேர் அப்படி தப்பா விளங்கலாம். அந்த பெண்களை எப்படி வேண்டாலும் இருக்கலாம், அந்த அடிமை பெண்கள் தங்களுடைய ஆடைகளிலே கவனம் இல்லாமல் இருக்கலாம், வீட்டுக்குள்ள வரலாம், அவங்கள்ட்ட பேசலாம்ங்கிறதெல்லாம் இவங்க போட்டுக்கக்கூடிய தப்பான கணக்கு, இது வேற அது வேற. அடிமை அப்படிங்கக்கூடிய அந்த சாம்ராஜ்யம் இன்றைக்கு முடிஞ்சிருச்சு. அப்ப அடிமை பெண்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அதனாலதான் சொல்லியிருக்கான்னு சொல்றாங்க. அடுத்து மூணாவது ஆள் அல்லாஹ் சொல்றான், அவித்தாபீன கைரி உலில் இர்ப மினர் ரிஜால், மனிதர்களிலிருந்து சில பேர் அவர்கள் பெண்களின் பக்கம் அல்லது காம இச்சை இல்லாதவர்கள், இந்த மனிதர்களுக்கு முன்னால் அவர்கள் தங்களுடைய புர்கா இல்லாமல் இருப்பது கூடும் எழுதுறாங்க. இப்ப இது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அவி தாபீன கைர உலில் இருபா, கைர உலில் இருபான்னா அந்த செக்ஷுவல் நீட் இல்லாதவங்க, அப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. இப்ப இதுக்கு விளக்கம் எழுதக்கூடிய பெருமக்கள் நீண்ட செய்திகள் எழுதுறாங்க, ஆண்மை இல்லாதவர்கள் அல்லது ஆண்மை போக்கப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் எழுது கிதாபுகள்ல. ஆனா தப்சீர்ல கன்க்ளூஷன், நான் அந்த முன்னாடி உள்ள அந்த 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 லிட்ரேச்சர்லாம் அப்படி விட்டுட்டு கடைசி கன்க்ளூஷன் மட்டும் சொல்றேன், வயதால் முதிர்ந்து அதனால் எந்த விதமான ஒரு பெண்ணை பார்த்து எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிற ஒரு மனிதர் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். ஆண்மையற்றவர் அப்படிங்கிறது மட்டும் அர்த்தம் அல்ல. ஏன்னா அது போன்ற மனிதர்களுக்கும் கூட சில நேரத்தில் ஆசைகள் இருக்கும். நான் சொல்றது விளங்குதா? சில பேருக்கு என்ன செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கெல்லாம் அந்த வேசக்டமி என்னமோ சொல்றாங்க இல்லையா, குழந்தை கருதரிக்க முடியாத அந்த நிலையில வந்து இது பண்றாங்க. ஆனால் அவருக்கும் உள்ளத்தில் ஆசை இருக்கும், ஒரு பெண்ணை வர்ணிக்கலாம், ஒரு பெண்ணோடு அதை பார்க்கறதுல சந்தோஷம் அடையாம். இது அது மாற்றம் அதுல. இதுல கிதாபுகள் எழுதுனா அத்தாபியின் என்ற அல்லாஹ் ஒரு வார்த்தையை பயன்படுத்த, தாபின்னா உங்களை சார்ந்தவர்கள் அர்த்தம், தாபின்னா உங்களோடு இருப்பவர்கள். இதுக்கு ஒரு தப்சீர்ல விளக்கம் எழுதும் போது எழுதுறாங்க, மதீனா சமூகத்துல அப்படிப்பட்ட சில மக்கள் இருந்தார்கள். யார் அப்படின்னு கேட்டா, ரொம்ப வயசானவங்க, ஒவ்வொரு வீட்டுக்கா போய் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க, ஒரு இடத்துல போய் படுத்துக்குவாங்க. அவங்களுக்கு குழந்தை குட்டி எதுவும் கிடையாது. கடைசி காலம், தள்ளாத காலம். அவங்களுக்கு இந்த பெண்களை பற்றி உண்டான சிந்தனையோ அல்லது காம இச்சையோ எதுவுமே கிடையாது. அவங்க வாடகை போவாங்க வருவாங்க, படுத்திருப்பாங்க. இது சாப்பாடு வாங்குறதுக்கு மட்டும் அங்கே போவாங்க, சாப்பிட்டுக்குவாங்க, தண்ணி ஏதாவது குடிக்கணும்னா போவாங்க. இந்த மனிதர்களை குறித்து அல்லாஹு தஆலா கைரவுலில் இருப்பா, அந்த ஆண் இச்சையற்ற அந்த மனிதர்கள் என்று சொன்னான் என்று ஒரு தப்சீல எழுதுறாங்க. இன்னும் சில தப்சீல எழுதுறாங்க, இந்த முகன்னஸ் என்று சொல்லக்கூடிய இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க இல்லையா, அதுவும் அவர்களும் இதற்குள்ளே வருவார்கள். டிரான்ஸ்ஜெண்டர், அந்த சிந்தனை இல்லாத ஒரு ஒரு பெண்ணை போன்ற ஒரு ஆண், அதுக்கு என்ன தமிழ்ல சொல்றாங்க, திருநங்கைகள். அழகான பேர், திருநங்கைகள். டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகள், அவர்களும் இதற்குள்ளே அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சில தப்சீர்கள் எழுதும் போது எழுத. ஆனா அதுல ஒரு ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, திருநங்கைகளை குறித்து இஸ்லாம் விரிவாக பேசுகிறது. நமக்கு நிறைய பேருக்கு அது சம்பந்தமா என்ன இஸ்லாம் சொல்லியிருக்குன்னு தெரியாது. ஆனா நிறைய ஹதீஸுகள்ல நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசி இருக்கிறார்கள். ஃபிக்ஹ் சம்பந்தமாகவும் இவர்கள் யார், இவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இவர்களுடைய திருமண பந்தம் என்ன, இவர்கள் இவர்களுடைய வாழ்நிலையோடு இந்த சமூகம் எப்படி போக வேண்டும் என்பதை குறித்து நீண்ட செய்திகளை இஸ்லாம் பேசுகிறது. அது பேசுறதுக்கு இது சந்தர்ப்பம் இல்லை, இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் அதை பேசலாம். ஆனால் இந்த இடத்திற்கு தோதுவாக ஒரு செய்தியை மட்டும் இந்த இடத்துல வரும். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயும் டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தாங்க, திருநங்கைகள் இருந்தாங்க. ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும், உம்மு ஸலமா என்று சொல்லுகிற பெருமானாருடைய, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி, அவர்களுடைய வீட்டில் பெருமானார் ஒரு நாள் இருந்தாங்க. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இந்தா இந்த பைத்திஹ, அந்த உம்மு ஸலமாவுடைய வீட்டில் ரசூலுல்லா உட்கார்ந்துருக்காங்க. வஃபில் பைத்தி முஹன்னஸுன், அந்த வீட்டினுடைய இன்னொரு பகுதியில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டரு வந்து இருக்காங்க, அந்த திருநங்கை. அந்த அம்மா எப்போதும் வந்துட்டு வந்துட்டு போறது வீடுகளுக்கு, நபிமார்களுடைய மனைவிமார்கள் வீடுக்கெல்லாம் அந்த அம்மா வரும் போகும். அந்த திருநங்கை அங்கே இருக்கிறது. ஃபகால் அல் முஹன்னசு லி அகி உம்மி ஸலமத அப்துல்லா, அப்துல்லா என்று சொல்லுகிற உம்மு ஸலமாவினுடைய சகோதரர் வெளியே உட்கார்ந்துருக்காரு. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள இருக்காங்க, ஒரு சார்ந்த பகுதி. அந்த முஹன்னஸ் அப்போதைக்கு வந்திருக்கு, அப்துல்லாவும் அங்க இருக்காரு. அந்த அப்துல்லாட்ட இந்த அம்மையார் சொல்லுது, இந்த வந்த இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பொம்பளை, அந்த பொம்பளை சொல்லுது, அந்த திருநங்கை, இன் ஃபதஹல்லாஹு லகுமுத் தாயிஃப் கதன் அதுல்லுக அல இப்னதி கைலான், ஒரு காலம் வரும், தாயிஃபினுடைய அந்த பகுதி நம்முடைய கைக்குள்ளே வரும், தாயிஃபினுடைய பகுதியை நாம் வெற்றி கொள்வோம். நீங்கள் வெற்றி கொண்டால் கதன் அதுல்லுக அல இப்னதி கைலான், அந்த தாயிஃபினுடைய பகுதியினுடைய தலைவராக இருக்கிற கைலானுடைய மகளை பற்றி, மகளை நான் உனக்கு அறிவித்து தருகிறேன். நம்ம இங்கிருந்து அங்கே போவோமா, வெற்றி கொண்டு அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊரினுடைய தலைவருடைய பிள்ளை, அது முக்கியமாக தானே இருக்கும். எந்த தலைவருடைய பொம்பளை பிள்ளையோ அல்லது ஆம்பளை பிள்ளையோ, தே ஆர் த, அவங்க தான் காயின்ஸ், இங்கிருந்து தெரிகிற மாதிரி அவங்கள எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அந்த அம்மா சொல்லுது, அந்த கைலானுடைய மகளை உனக்கு நான் காட்டி தருகிறேன். ஏன் தெரியுமா, ஃபஇன்னஹ துக்பிலூ பி அர்பஇன் வ துதுபிரூ பி தமானின். இது ஒரு ஃபேமஸான இந்த சொலவடை, இந்த அரபியில இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு வார்த்தை ஃபேமஸான அந்த புழக்கத்தில் உள்ள வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. துக்பிலூ பி அர்பஇன் வ துதுபிரூ பி தமானின், அந்த அம்மா முன்னாடி நடந்து போனால் என்று சொன்னால் அவள் அவளுடைய அந்த வயிற்றிலே நான்கு பகுதிகள் தெரியும், அவள் போய்விட்டான்னா அவளுடைய பின்பகுதியிலிருந்து எட்டு மடிப்புகள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஹன்னத் பெருமானாருடைய வீட்டில இருந்து ஒரு திருநங்கை ஒரு பெண்ணை வர்ணிக்கிறார். அந்த சிச்சுவேஷன் விளங்குதா? இது அப்படியே ஹதீஸ்ல வருது, இட்ஸ் நாட் மை வேர்ட், இது அப்படியே ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை. அவன் முன்னால போனா நான்கு மடிப்பு தெரியும், பின்னால் இருந்தால் எட்டு மடிப்பு தெரியும்னு அதை ரசித்து அதை வர்ணிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தை இருந்தது. இது கேட்ட உடனே, இந்த இடத்துல இதை கேட்ட உடனே பெருமானார் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் புகாரியில வருது, இதற்கப்புறம் இந்த டிரான்ஸ்ஜெண்டர், இந்த திருநங்கை உங்கள் வீடுகளுக்குள்ளே வரக்கூடாது, வந்தால் நீங்கள் பருதாவோடு அவரோடு பருதா செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் உம்மு ஸலமா அவர்களிடத்திலே கட்டளையிட்டார்கள். புரிஞ்சுச்சா? ஏன் காரணம் ஒண்ணு, நாயம் சல்லா அலி செல்லம் அந்த மனோநிலையில் அது அல்ல, அது அதிகபட்சமாக பெண் சிந்தனையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நாயம் சல்லா அலி செல்லம் அனுமதிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த வர்ணனையை கேட்டவுடன் நாயம் சல்லா அலி செல்லம் சொன்னாங்க, இது பெண் சிந்தனையில் இல்லை, இது ஆண் சிந்தனையினுடைய வெளிப்பாடு, இனி இவர் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, யாரும் நீங்கள் முன்னால் நிற்காதீர்கள், நீங்கள் பரதா செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த செய்தியின் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இதுல டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறது வரமாட்டாங்க. இதுல இந்த இடத்துல சொல்லி இருக்கிறது, மிக வயோதிகமான ஒரு ஆண், ரெண்டாவது எந்த வழியும் இல்லாமல் எந்த பெண்ணை பார்த்தாலும் அந்த சிந்தனை இல்லாம காடு வா வாங்குது வீடு போகுது அந்த கடைசி கால சிந்தனையில இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மனிதர்களிடத்திலே ஒரு பெண் சாப்பாடு கொண்டு வந்து போடும்போது, அப்படி ஒரு ஆண் சில நேரங்களில் வீட்டுக்கு சாப்பிட வருவாரு, எல்லா முசாபரும் இல்லை, எல்லா வயசானவங்களும் இல்லை, நல்ல ஒரு விஷயத்தை விளங்கணும், வயசானவர் பூரா இதுக்குள்ள அடங்குவார் இல்லை, எத்தனையோ வயதானவர்கள் மிக மோசமான சிந்தனைகளோடு இருக்கலாம், அதனால இஸ்லாம் சொல்றது அப்படிப்பட்டவர்கள் இல்லை, அடிக்கடி உங்களுடைய வீடுகளிலே வந்து சாப்பிடக்கூடிய உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள், அவர்களோடு நீங்கள் பரதா செய்ய வேண்டிய தேவையில்லை. இது மூணாவது ஆள். நான்காவது அல்லாஹ் சொல்றான், சிறு குழந்தைகள், அவித்திஃபில் அப்படின்னு சொன்னா சிங்குலர் குழந்தை, லம் யதஹரு அலா அவராத்தின் நிசா, பெண்களுடைய அங்க அவயங்களை குறித்தான எந்த சிந்தனையும் அறிவும் இல்லாத ஒரு குழந்தை, ஒரு வயசுக்கு அந்த பாலிதாகக்கூடிய சிந்தனை, அதாவது அந்த வயசுக்கு வருகிற பக்குவமோ அல்லது அதை சார்ந்து கொஞ்ச நெஞ்சம் இருக்கக்கூடிய அந்த பக்குவமோ இல்லாத குழந்தை, குழந்தை ஒரு பெரிய மனுஷன் இல்ல, ஒரு குழந்தை, அந்த குழந்தைகளுக்கு முன்னால் நீங்கள் புர்காக்கள் அணிய வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ் பின்னாடி ஒரு ஆயத்துல சொன்னான், இதா உங்களுடைய குழந்தைகளே வாலிப வயதை அடைந்து விட்டால் நீங்க என்ன செய்யணும், அனுமதியோடு உள்ள வரணும்னு சொல்லணும். அதே போன்று மற்ற உங்களுடைய சொந்தக்காரர்கள், மகரம் அல்லாத குழந்தைகள் உங்களிடத்திலே வந்தால் அவர்கள் ஒரு பக்குவத்தை அடைஞ்சி, இதுதான் இந்த பொருள், இதுதான் இது, இந்த அழக ரசிக்க தெரிகிறது, அல்லது வித்தியாசத்தை புரிய தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவர் பாலிகாக ஆகாவிட்டாலுமே அவர் அந்த சட்டத்திற்குள்ளே வரக்கூடியவர். இந்த குழந்தை அப்படிங்கிறது எதுவும் தெரியாத குழந்தை, இது ஆணா பெண்ணானு கூட தெரியாது, இது என்ன உறுப்புன்னு கூட தெரியாது. இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய ஆடைகளிலே புர்கா இல்லாத நிலையில் இருக்கலாம். இப்ப இந்த 12 ஆட்களையும் அல்லாஹுத்தால சொல்றான், இந்த 8 முஹரம்கள், கணவன் 1, 8, அது இல்லாத இந்த 4 செய்திகளையும், 1 நிசா பெண்கள், அடிமை பெண்கள், வயோதிகம், அந்த அதாவது இச்சை சிந்தனை இல்லாத முதிர்ந்த வயது முதிர்ந்த ஆண்கள், 4வது குழந்தைகள். இவங்களை இந்த 12 பேரை தவிர மீதி யாருக்கு முன்னாலும் நீங்கள் புர்கா இல்லாத நிலையில் உங்களை வெளிப்படுத்துவது கூடாது, அதற்கு இறைவன் அனுமதி தரவில்லை. அப்படி நடந்தால் அல்லது தவறு நடந்துவிட்டால், நீங்கள் அப்படி நடந்து கொண்டால் அது உங்களுக்கு தவறாக அமையும், நாளை அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திலே பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா இந்த செய்தியை முடிச்சான். கடைசியா அல்லாஹ் சொல்றான், வலா யுத்ரிப்ன வலா யத்ரிப்ன பி அர்ஜுலிஹின் லியுலம மா யுஃபீன மின் படைப்பினத்தினுடைய தாரதன்மையை, மைனஸ் என்ன அப்படிங்கிறது படைச்ச அவனுக்கு தெரியும். அதனாலதான் அல்லாஹுத்தாலா மேல ஆண்களை குறித்தான பார்வையை வெட்டிட்டா முடிஞ்சிருச்சுட்டான். இவனுக்கு ஒரே வழிதான், தேர் இஸ் எ ஒன் வே, அது திரும்பலாம் வராது. இதை விட்டுட்டான் அப்படின்னு சொன்னா இது போய் 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 அவனை எங்க கூட்டு போகணுமோ அங்க போவோம். ஆனா இந்த பார்வையை வெட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா இவனுக்கு அடுத்த தெர் இஸ் நோ செகண்டரி அப்படிங்கறதுனால அந்த ஒத்த கருத்துல அங்க வெட்டிட்டான். இங்க பெண்களை குறித்து கடைசியில எல்லாம் முடிக்கும் போது சொல்றான், அவர்கள் அடிக்க வேண்டாம், பி அர்ஜுலிஹின், தங்களுடைய கால்களை அடித்து நடக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, லியுலம மா யுஃபீன மின் ஜீனத்திஹின், தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக, லியுலம அறியப்பட வேண்டும் என்கிற ஆசையில், மா யுஃபீன மின் ஜீனத்திஹின், மறைந்திருக்கக்கூடிய தங்களுடைய அழகு எப்படியாவது வெளியே தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி கால்களை அடித்து நடக்க வேண்டாம். ஒரு பெண்ணுடைய சைக்காலஜியை குறித்து எல்லாம் இங்க பேசுறான். இதுக்கு வந்து பெரிய ஆராய்ச்சி அப்படி இப்படிப்பாங்க, ரொம்ப லேசா ஒரு வார்த்தையில எல்லாம் சொல்லிட்டு நான் வந்துட்டான். பொதுவாகவே பெண்ணுடைய சிந்தனை என்னன்னா, தான் ஒரு சேரி கட்டினா பார்க்கணும், பார்க்கலன்னா வருத்தப்படுவாளுங்க. ஒரு கிதாபில் கூட எழுதியிருந்தான், போயிட்டு வந்து நெக்லஸ் போட்டிருந்துச்சு ஒரு அம்மா, அங்கே போயாச்சு, போயிட்டு அன்னைக்கு எல்லாம் அந்த நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டு முடிச்சுட்டு வந்து ஒரே அழுக, ஓ எதுப்பா அழுகிற, 1 கோடி ரூபாய்க்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தானே நல்லா தானே நினச்சிக்கணும். யாருமே இந்த நெக்லஸை அழகாக இருக்குன்னு சொல்லவே இல்லையே, பஞ்சாயத்து அவளுக்கு அங்கே தான். 1 கோடி ரூபா நம்ம நெக்லஸ் போட்டிருக்கோமே சந்தோஷமாக போவேன்னு போக மாட்டாளுங்க. அவங்க பார்த்து இந்த சேலையை கேட்டாங்களா, பொம்பளை கூடி இருக்கிற இடத்துல இந்த சேலை எங்கே வாங்கினீங்க, இல்லை இதே போய் அடுத்த சேலையை கேட்கும், எங்கே அந்த சேலை வாங்கினீங்க அப்படின்னு. அது அங்கே வாங்கினோம், எவ்வளோக்கு வாங்கினீங்க, நாம் பாரு 5000 ரூபாய்க்கு வாங்கினேன். இது வந்து அவர்களுடைய இயற்கையான என்ன சொல்றது, அவருடைய சைக்காலஜி. அல்லாஹ் அதை சொல்றான், உங்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த மறைவான அழகுகளை உங்களுடைய அந்த ஆபரணங்களுடைய சத்தங்களால், இப்ப காலில் கல்கால் அந்த இது போடுறாங்க இல்லையா, கொலுசு, அந்த கொலுசை அடிச்சு நடக்கும்போது ஒரு ஆண் வேற சிந்தனையில இருக்கவன் கூட அந்த சந்தத்தை கேட்டவனா திரும்பி பார்ப்பான், இது யாரா அப்படின்னு சொல்லி. அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, அடிச்சு நடக்கிறது மட்டுமல்ல, தன்னை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அல்லா சொல்றான், இதுவும் எனக்கு தெரியும், சொல்ல புரியுதா இல்லையா. அப்படிப்பட்ட வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களுடைய அழகு உங்களுடைய கணவனுக்கு மட்டுமே, ஒரு கணவன் இந்த உலகத்திலே பார்க்க அனுமதிக்கப்பட்ட ஒரே அழகு நீங்கள் மட்டுமே. அதனால இவ்வளவு பெரிய ஒரு பகுதியை அல்லாஹ் தந்திருப்பதனால் அடுத்தவர்கள் அதை பார்க்க வேண்டும் என்ற தேவை கிடையாது. பார்க்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீங்கள் ஏதாவது ஒரு செயலை செய்தால், அது காலில் போட்ட கொலுசா இருக்கலாம் அல்லது வேற போட்ட நகையா இருக்கலாம். ஏன் அல்லாஹ் இதை சொல்றான், சொல்லிட்டு சொல்றான், இந்த சிந்தனையை கூட, இது போன்ற நீங்கள் அணிந்திருக்கிற அந்த ஆடைகள், அந்த அலங்காரங்களுடைய சத்தங்கள் கூட ஒரு ஆணுடைய மனதில் ஒரு மோசமான கிளர்ச்சியை ஏற்படுத்தி விடலாம். இதன் மூலமாக அவன் பாவத்திற்கு தூண்டப்படலாம், அது அது எங்கேயோ போய் முடியலாம். அதனால சத்தேபாப் அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க, சத்தேபாப்னா அந்த பகுதியே அடைச்சிருது, கதவை அடைச்சிருது அப்படிம்பாங்கல்ல, அதை இந்த இடத்துல அல்லாஹூத்தாலா மிக அழகாக நமக்கு சொல்லி தருகிறான். இன்னும் சில ஹதீஸ் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இது மட்டுமல்ல நீங்கள் அத்தர் போடுறது, குறிப்பா பெண்கள் அதனாலதான் வந்து வாடை மிகுந்த அந்த வாசனை திரவியங்களை அணியாதீர்கள், இந்த வந்து அதாவது கலர்ஃபுல்லா உள்ளதை நீங்க போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹதீஸ்களில் வருது, ஒரு பெண் அத்தர் அடித்து கொண்டு ரோட்டில நடந்து போனாள் என்று சொன்னால் அவள் விபச்சாரி என்கிற அந்த அடையாளத்தோடு நடந்து செல்கிறாள் அப்படிங்கிற எச்சரிக்கையோடு ஹதீஸ்ல வருது. அப்ப அத்தர் போட்டு போற பொம்பளை எல்லாமே விபச்சாரியா அப்படின்னு கேட்டா, அந்த ஹதீஸுக்கு அந்த அர்த்தம் அல்ல, இன்னொரு ஆணை விபச்சாரத்தின் பக்கம் தூண்டக்கூடிய வேலையை பாக்குறான்னு அர்த்தம். அவன் அந்த அத்தர் போட்டு போகும்போது இதை இந்த இந்த சுவாசத்தை உள்ளிழுக்கிற ஆணுக்கு அந்த பெண்ணை குறித்தான தவறான அந்த கவர்ச்சிகள் மனதில வந்து அதன் மூலமாக அவன் விபச்சாரத்தின் பக்கம் போவதற்கு இவள் காரணமாக ஆகிவிடுகிறாள். ஆகவே நீங்கள் அத்தர் அடிக்க வேண்டாம். ஒரு பெண் அத்தர் அடிக்கலாமான தாராளமா, தன்னுடைய கணவன் இருக்கிற அலையில் அவள் எதையும் அடித்துக் கொள்ளலாம். இதெல்லாம் எங்க சொல்லுது அப்படின்னு சொன்னா, பப்ளிக் பிளேஸ்ல வெளியே வரும்போது அவருடைய காரியம் மாற்றுவதற்கு, தொழில் செய்வதற்கு, படிப்பதற்கு, இப்படியெல்லாம் வருகிற போது ஒரு பெண் தன்னை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், யாருக்கும் முன்னால் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லி தருகிறது. ஒன்று, இரண்டாவது அந்த புர்காவினுடைய விஷயத்திலையும் அவர் எழுதுறார், ஆடையும் மிக அலங்காரமாக இருந்து ஒரு ஆண் அதை பார்த்து விட்டு அதனால் ஒரு ஆண் சல்லாபம் அடையலாம் என்று சொன்னார், ஒரு பெண் அப்படிப்பட்ட ஆடைகளையும் அணியக்கூடாது என்பதாக இந்த தப்சீரினுடைய ஆயத்திலிருந்து எழுதக்கூடிய உலமாக்கள் எழுதுகிறார்கள். இதெல்லாம் முடிஞ்சு கடைசியாக அல்லாஹு தஆலா முழு மனித சமுதாயத்தினுடைய அந்த மனோநிலையை குறித்து அல்லாஹ் இந்த இடத்துல பேசுகிறான், வத்தூபு இலல்லாஹி ஜமீஆ ஐயுஹல் முஃமினூன். இவ்வளோ பெரிய நீண்ட வசனத்தை எல்லாம் சொல்லிட்டு, ஆணுக்கு இது, பெண்ணுக்கு இது, அவனுடைய சைக்காலஜி இது, ஒரு பெண்ணுடைய சைக்காலஜி இது, யாருக்கு முன்னால் நிற்கலாம், யாருக்கு முன்னால் நிற்கக்கூடாது, இந்த சமூகத்தினுடைய அந்த ஓட்டைகளை எல்லாம் அடைத்து விட்டு ஒரு அழகிய சமூகம் சமைப்பதற்குரிய வழிகளை சொல்லித்தந்த அல்லாஹ் கடைசியிலே சொல்றான், வத்தூபு இலல்லாஹி ஜமியா ஐயுஹல் மூமினூன். மூமினான ஆண்களே, மூமினான பெண்களே, நீங்கள் ரெண்டு பேரும் அல்லாஹவினிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுங்கள். எதுக்கு எதுக்கு கிதாபுகள் எழுதுறாங்க, முன்னாடி காலத்துல இது மாதிரி தவறுகள் நடந்திருந்தா அதுக்கு நீங்க பாவம் மன்னிப்பு தேடிடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, உலகத்தில் ஒரே செய்தி தான், நீங்கள் எந்த எந்த விதவிதமான பாவங்கள் செய்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உங்களை மன்னித்து அன்று பிறந்த குழந்தைகளாக ஆக்கி விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 தடவை இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு ஒவ்வொரு நாளும் தேடினார்கள். தனக்கல்ல, தன்னுடைய அந்த சகாக்களுக்கு காட்டுவதற்கு. ஒரு நபி எப்படி தேடுறேன் பாரு. ஹதீஸ்கள்ல வருது, ஒரு சஹாபி சொல்றாங்க, நான் உட்காந்து எண்ணிக்கிட்டே இருந்தேன், பெருமானார் 70 தடவை அன்றைக்கு பாவ மன்னிப்பு தேடினார்கள், இஸ்திகஃபார் செஞ்சாங்க மஜ்லிஸ்ல. அப்ப இதன் மூலமாக இரண்டாவது இந்த 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 இடத்துக்கு ஒரு இமாம் இதுல அழகா எழுதுறாரு, தூபு இலல்லாஹி ஜமியா, மற்ற எல்லா பாவங்களுமே ஏதாவது ஒரு வகையில் வெளியே தெரிவதாக இருக்கும், ஆனால் இந்த செக்ஷுவல் சிந்தனை இருக்கிறதே ஒரு மனிதனுடைய மனதுல உள்ள அமைஞ்சிருக்கு, தெரியாது. நல்ல பெரிய தாட்டி வச்சு தொப்பி இப்பெல்லாம் போட்டு அப்படின்ன உடனே இவனை பெரிய அவுளியான்னு நினைச்சுக்குவாங்க, ஆனா உள்ள சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்குங்கிறான். இந்த ஆயத்தை வச்சு எழுதுறாங்க, தெரியாது. ஒரு மனிதனுக்கு இருக்கிற இந்த மனோநோயை யாராலும் விளங்கிக் கொள்ள முடியாது. ஒன்னு அவனா போய் யார்ட்டே சரண்டர் ஆகணும், உஸ்தாதுகள்கிட்ட, யார்ட்ட படிக்கிறாரோ, யார்ட்ட ஓதுறாரோ, அல்லது பெத்த தகப்பன்ட்டையோ போய் சொல்லணும், எனக்கு இது போன்ற ஒரு சிந்தனை வந்து கொண்டே இருக்கிறதுனாதான் வெளி உலகம் விளங்கும். ஆனா அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், அப்படி நான் உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு விரும்பல, இப்படி ஒரு சிந்தனை இருக்கா, என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேள், உன் பாவத்தையும் மன்னிப்பேன், அந்த சிந்தனையும் தொடை தெரிவேன். புரியுதா? இது எதுக்கு அல்லாஹ் ஜமியா எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் ஏன் சொன்னான்னா, இந்த நோய் உள்ளவர்களை தனியாக குறிப்பிட்டல்ல, நீங்க என்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் பாவங்களையும் மன்னிப்பேன், அந்த நோயையும் அகற்றுவேன். உன் வாத்தியார்கிட்ட போக வேண்டியதில்லை, உங்க அத்தாட்ட போக வேண்டியதில்லை, யார்கிட்ட போய் உட்காரணும்னு தேவையில்லை, அந்த வேலையை நானே செய்வேன். இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே வழி, தங்களுடைய ஆசிரியர்களிடத்திலே போய் தங்களுடைய மனதை திறந்து எனக்கு இப்படி ஒரு சிந்தனை இருக்கிறது அப்படின்னு சொல்லிதான் அதிலிருந்து அவர்கள் வடிகால் தேட முடியும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அந்த நோயை அறிந்து கொள்ளவே முடியாது, இவனை கபுரு வரையும் கொண்டு போகும் அந்த நோய். இது பத்தி தனியா பேசணும் அப்படின்னு சொன்னா கிதாபுகள்ல எழுதும் போது எழுதுவாங்க, ஹுசுன் பரஸ்தின்னு எழுதுவாங்க, அழகின் அடிமைகள், ஹுசுன் பரஸ்தி. எவ்வளவு பெரிய ஒரு மனிதரையும் அது அந்த அழகு அடிமையாக ஆக்கிவிடும். அதுக்கு பின்னாடி உலகத்தில் செத்தவர்கள் உண்டு, அதுக்கு பின்னாடி உலகத்தில். அன்னைக்கு தான் ஒரு இது பார்க்கும்போது அந்த கிளியோபட்ராவை பத்தி எழுதியிருந்தான், அவருடைய அந்த கபுரிஸ்தானுக்கு மேல எழுதி வச்சிருக்காங்களாம், இதே மாதிரி ஒரு அழகி இங்கே தூங்குகிறாள், இவள் மட்டும் விழித்திருந்தால் அந்த ரோமானிய சாம்ராஜ்யம் இங்கே தூங்கிக் கொண்டிருக்கும். ஒரு அழகி இங்கே தூங்குகிறாள், இவள் விழித்திருந்திருந்தால், உயிரோடு இருந்திருந்தால் ரோமானிய சாம்ராஜ்யம் உள்ள செத்து கிடப்பாங்களாம். இயற்கை அப்ப அப்படி இழுத்து போகக்கூடிய ஒன்று. அல்லக்கும் துஃப்ளிஹும், கடைசி அல்லாஹ் சொன்னா, நீங்கள் இப்படி செய்தால் அல்லாஹ் உங்களை காலம் காலமாக வெற்றியடைகிற ஒரு மனிதர்களாக, உங்களுடைய வெற்றிக்கு இதுதான் வித்து என்கிற செய்தியை சொல்லி அல்லாஹு தஆலா அதை அந்த செய்தியை முடிக்கிறான். இதற்கு பின்னாடியும் சில செய்திகள் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதற்காக? ரெண்டாவது அன்னைக்கு ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டாரு, அதாவது உங்களுடைய கை ஜினா செய்ய விபச்சாரம் புரியும், கண், உங்களுடைய காது, உங்களுடைய கால்கள் இப்படி என்றெல்லாம் அல்ல, இது வந்து லா மஹாலத்தை, இதை விட்டு ஒரு ஆதமனுடைய மகன் தப்பிக்கவே முடியாது, இது எழுதி வைக்கப்பட்ட ஒன்று என்று பெருமானார் சொன்னார். அது என்ன சொல்லுங்க அப்படின்னா, நாமளும் அப்போ வந்து ஒரு விபச்சார குற்றத்தை கையால் காலால் புரியக்கூடிய, இந்த ஹதீஸ் புகாரியில் வருது, எழுதி வைக்கப்பட்ட ஒன்று, மக்தூபும் லா மஹால, அது எழுதி வைக்கப்பட்ட ஒன்று, அது மாற்ற முடியாத ஒன்றுன்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்களே, அது என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை கேட்டார். இன்ஷால்லா அது குறித்து வருகிற வாரங்களில் நாம் சில தகவல்களை பார்த்து விட்டு அப்படியே தொடர்ந்து அடுத்த ஆயத்துகளுக்கு போவதற்கு முன்னால் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ட்ரடியூஷனோட இந்த செய்தியை முடிச்சுக்கோன்னு, டைமும் ஆயிடுச்சு 8 மணி. நம்முடைய இந்த மஜ்லிஸுக்கு ரெகுலராக வரக்கூடிய மரியாதைக்குரிய நம்முடைய கமரு ஜமான் டாக்டர் அவங்க பெஸ்ட் டாக்டர் அவார்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று இருந்துச்சு, அது சொன்னாங்க. அதனால் இந்த டீமில் நம்மளோடு ரெகுலராக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மருத்துவர்களில் மிகப்பெரிய சேவையை செய்யக்கூடியவங்களில் கமரு ஜமான் டாக்டர் நம்ம மரியாதைக்குரிய டாக்டர் சாப் இருக்காங்க. இவங்கெல்லாம் நமக்கு உண்மையிலே தே ஆர் வெரி சப்போர்ட்டர்ஸ். இவங்கெல்லாம் வர்றது தான் நமக்கு பெரிய அந்த மன மகிழ்ச்சியும் அந்த சந்தோஷமும். அல்லாஹு தாலா இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அல்லாஹு தாலா. நமக்கு சொல்கிற வாய்ப்புனா முதல்ல எனக்கு கேட்டு சொல்கிற வாய்ப்புன்னு தான் நான் எப்பவும் சொல்லுவேன். அப்போ அதில் நம்மோடு பயணிக்கக்கூடிய ஒரு அருமை சகோதரர் டாக்டர் அவங்க வந்து ஒரு பெஸ்ட் டாக்டர் அவார்டு வாங்கியிருக்கிறதுனால இன்ஷால்லாஹ் ஒரு சின்ன ஒரு செய்தியாக ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு நம்முடைய மஜ்லிஸ் சார்பாக கொடுத்துட்டு சார் ஒரு 2-3 வார்த்தை பேசுவாங்க நமக்கு இன்ஷால்லாஹ். அதிர்த்து வாங்க.
This audio was done.